ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 10 பதம் 4. புத்தி ஞானமசும் மோகா விஷமா சத்தியம் தமசமா சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயம் ஏபச்ச. புத்தி, அறிவு, ஐயம் மற்றும் மயக்கம் இவை அனைத்தும் மற்றும் ஐயத்திலிருந்து விடுதலை, மன்னித்தல், உண்மையாக இருத்தல், புலனடக்கம், அமைதி, இன்ப துன்பங்கள், சுரப்பு, இறப்பு, பயம், அச்சமின்மை, அகிம்சை, சமநோக்கு, திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி இவை எல்லாமே என்னாலேயே உண்டாக்கப்படுகின்றன. ஓ அர்ஜுனா, பொருளுடை நல்லவையோ தீயவையோ உயிரினங்களின் பல்வேறு விதமான குணங்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலே உண்டாக்கப்படுகின்றன. இவை இங்கு விளக்கமான முறையில் விவரிக்கப்படுகின்றன. விஷயங்களை தகுந்த நோக்கில் ஆய்ந்து அறியும் சக்தி இங்கே புத்தி என்று அழைக்கப்படுகின்றது. ஜடம் என்றால் என்ன, சேதனம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதையே அறிவு அல்லது ஞானம் என்று கூறுகின்றோம். தற்போதைய சர்வ கலாசாலை கல்வியால் பெறப்படும் அறிவு சாதாரணமான அறிவே ஆகும். இது ஜடத்தை பற்றியது மட்டுமே, இங்கே அது அறிவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அறிவு என்றால் ஜடத்திற்கும் சேதனத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிவது. நவீனகால கல்வியிலே சேதனத்தை பற்றிய அறிவு எதுவுமே இல்லை. ஜட மூலகங்களை பற்றியும் உடல் தேவைகளை பற்றியும் அவர்கள் கவனம் செலுத்துகின்றார்களே தவிர இது ஏற்றறிவு பூரணமான அறிவு அல்ல ஆகும். அசம்போகா அல்லது ஐயம் மயக்கம் இவற்றிலிருந்து விடுதலை ஒருவன் தயக்கமில்லாதவனாகவும் உன்னதமான தத்துவத்தை புரிந்து கொள்பவனாகவும் ஆகும் பொழுது அடையப்படுகின்றது. மெதுவாக மாறினாலும் நிச்சயமாக அவன் குழப்பத்திலிருந்து விடுபடுகின்றான். கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் ஒருவன் எல்லா விதமான விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுஷமா என்பது மன்னித்தல் என்ற குணம். இது எல்லாராலும் பயிற்சி செய்யப்பட வேண்டும். பிறரது சிறு குற்றங்களை நாம் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். சத்தியம் அல்லது உண்மை என்றால் பிறரது நன்மைக்காக உள்ளதை உள்ளபடி எடுத்துரைக்கும் குணமாகும். எனவே சத்தியம் எல்லோராலும் தெளிவான முறையில் பேசப்பட வேண்டும். ஒரு திருடனை திருடன் என்று உண்மையான முறையில் பறைசாற்றுவது நல்லதே ஆகும். பிறருக்கு நன்மைக்காக உள்ளதை உள்ளபடி கூறப்பட வேண்டும். இதுவே சத்தியமாகும். புலனடக்கம் என்றால் தேவையற்ற சுய இன்பத்திற்காக புலன்களை உபயோகிக்க கூடாது. புலன்களின் தக்க சேவைகளை திருப்தி செய்வதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் தேவையற்ற புலன் இன்பம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமாகும். தேவையற்ற உபயோகத்திலிருந்து புலன்களை அடக்க வேண்டும். அதுபோல மனமும் தேவையற்ற சிந்தனைகளில் ஈடுபடக்கூடாது. இதுவே கிஷமா அல்லது அமைதி என்று அழைக்கப்படுகின்றது. செல்வத்தை குவிப்பதற்காக ஒருவன் தனது நேரத்தை அனாவசியமான முறையில் செலவழிக்க கூடாது. இது சிந்தனை சக்தியை தவறான முறையில் உபயோகிப்பதாகும். பவ அல்லது பிறவி என்பது உடலை பற்றி குறிப்பிடுவதற்கான அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆத்மாவை பொறுத்தவரை பிறப்போ இறப்போ இல்லை. பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை நாம் விவாதித்திருக்கின்றோம். பிறப்பு இறப்பு என்பதை ஜட உலகில் ஒருவன் உடலை அடைவதை பற்றியே ஆகும். பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய கவலைப்படுவதால் ஏற்படுவது. கிருஷ்ண உலகில் நிலை பெற்றிருக்கும் ஒருவன் ஆன்மீக உலகத்திற்கு தனது சொந்த வீட்டிற்கு இறைவன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி செல்வது நிச்சயம். ஆகவே அவனுக்கு பயம் எதுவுமே இல்லை. எனவே அவனது எதிர்காலம் மிக தெளிவாக உள்ளது. ஆனால் பிறருக்கோ தனது எதிர்காலம் பற்றிய எந்த விதமான அறிவுமே கிடையாது. மாயின் மயக்க சக்தியில் வாழ்வதன் காரணமாக நமக்கு அச்சம் தோன்றுகின்றது. நாம் இந்த உடல் அல்ல என்பதே நிச்சயமான அறிவாகும். முழுமுதற் கடவுளின் ஆன்மீக அங்க உற்பத்தி நாம் என்பது வெண்ணும் பொழுது நாம் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுகின்றோம். அஹிம்சா, தீங்கு செய்யாதிருத்தல் என்றால் பிறரை துன்பத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தாமல் இருப்பது என்பது பொருளாகும். அரசியல்வாதிகளுக்கும் வள்ளல்களுக்கும் தெய்வீக கொண்டோட்டம் இல்லாதவர்கள் ஆவதன் காரணமாக எண்ணற்ற அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், பெருவளர்கள் இவர்கள் அனைவரும் வாக்குறுதி கொடுக்கப்படும் ஜடத்தியர்கள் நல்ல விளைவுகளை ஏற்படுவதில்லை. சமதா அல்லது நடுநிலைமை என்பது விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டிருப்பதை குறிக்கின்றது. மிகவும் பக்தி கொண்டிருப்பதோ மிகவும் வெறுப்புடையதாக இருப்பதோ ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உகந்ததல்ல. துஷ்டி என்ற சிலருக்கு திருப்தி என்பது பொருள். மேலும் மேலும் ஜடப்பொருட்களை சேகரிக்கக்கூடிய ஆசை உடையவனாக ஒருத்தன் இருக்கக்கூடாது. பகவானின் கருணையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களில் திருப்தி உடையவனாக இருக்க வேண்டும் மனிதன். தபஸ் என்றால் தவம். வேதங்களை விற்கப்பட்டும் பல்வேறு விதைகளை இது பொருள்படுத்தும். உதாரணமாக காலையில் எழுவது, குளிப்பது போன்றவை இந்த விஷயங்களாகும். சில சமயங்களில் அதிகாலையில் எழுந்திருப்பது கடினமாக தோணலாம். ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒருவன் இந்த தவத்தினை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது இவனை கீழ்த்தரமான குணங்களான ரசம், ரசஸ், தமம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும். தானத்தை பொறுத்தவரை வருமானத்தில் 50% ஒருவன் நல்ல காரியங்களுக்காக கொடுக்க வேண்டும். நல்ல காரியம் என்றால் என்ன? கிருஷ்ண உணர்வின் காரியங்களுக்காக செலவழிக்கப்படும் பணமே நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. வேத இலக்கியங்களின்படி அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கப்பட வேண்டும். இது இன்றும் பின்பற்றப்படுகின்றது. எனவே கிருஷ்ண உணர்வின் முன்னேற்றத்துக்காக, பிரச்சாரத்துக்காக இந்த தானம் பயன்படுத்தப்பட வேண்டும். வேத இலக்கியங்களின்படி துறவு நிலையைச் சார்ந்த சன்னியாசிகளுக்கு தானம் அளிக்கப்பட வேண்டும். துறவிகள் வீடு வீடாக சென்று யாசிக்கின்றார்கள், அல்ல பகவானின் தொண்டிற்காக. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பாரின் அறியாமையின் மயக்கத்திலிருந்து அவர்கள் அவர்களை அறியாமல் இருந்து விடுவிப்பதன் மூலமாக அவர்கள் சன்னியாசிகளுக்கு தானம் செய்வது அவர்களுடைய கடமையாகும். எசக என்பது புகழ். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருத்திற்கேற்ப இந்த உலகில் மிகச்சிறந்த பக்தனாக ஒருவன் எவன் அறியப்படுகின்றானோ அவனே உண்மையான புகழ் உடையவனாகான். இத்தகைய குணங்கள் எல்லாமே மனித சமுதாயத்தில் மற்றும் தேவர்கள் சமுதாயத்தில் இந்த உலகெங்கும் காணப்படுகின்றது. மற்ற உலகங்களும் பல்வேறு விதமான புற குணங்களும் காணப்படுகின்றன. அந்த குணங்கள் எல்லாமே கிருஷ்ண உணர்வில் முன்னேறும் விருப்பமுடைய ஒருவனுக்கு கிருஷ்ணரால் வளமான முறையில் அளிக்கப்படுகின்றது. நல்லவையோ தீயவையோ நாம் காணும் எல்லாவற்றுக்கும் மூலம் கிருஷ்ணரே. கிருஷ்ணரில் இல்லாத எதுவுமே இந்த ஜட உலகில் காண முடியாது. விஷயங்கள் வெவ்வேறு நிலையாக இருப்பதை அறிந்தாலும் கூட எல்லாம் கிருஷ்ணனிலிருந்து வெளிப்படுகின்றன. ஓம் ஞான திமராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஷரன் விழுதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த 10வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான சிறந்த ஐஸ்வர்யங்களும் தன்னுடைய கருணையின் மூலமாக இந்த விதவிதமான ஜீவாத்மாக்களுக்கு அளிக்கப்படுகிறதுங்கிற விஷயத்தை பேசக்கூடிய நேரத்தில் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே இந்த முக்கியமான குணங்கள் எவ்வாறு இந்த பௌதிக உலகத்தில் விதவிதமான ஜீவாத்மாக்களுக்கு தன்னுடைய கருணையின் மூலமாக கிடைக்குது அப்படிங்கறத பத்தி பேசுறார். இந்த உலகில் வெவ்வேறு விதமான மனிதர்கள் நாம் வாழ்றோம். இந்த விதவிதமான மனிதர்களுக்கு விதவிதமான குணங்கள் இருக்கு. இந்த விதவிதமான குணங்கள் இங்க பகவானே பட்டியல் போட்டு சொல்றார். அந்த குணங்களான உண்மையில வேத கண்ணோட்டத்தின்படி அந்த குணத்திற்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தி இங்க பகவான் சொல்றார். முதல் குணம் புத்தி. பொதுவாக புத்தி என்றால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த சூழ்நிலையில சமுதாய சூழ்நிலையில ஒரு புத்தி நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல புத்தினா என்ன சொல்றோம், இவன் புத்தி உள்ள மனிதன் அப்படின்னு எந்த ஒரு நபரை நம்ம சொல்றோம்னா, எந்த ஒரு மனிதன் இப்பொழுதைக்கு கலியுகத்துல வந்து மிக திறமையான முறையில பணம் சம்பாதிக்கிறானோ, தன்னுடைய கல்வியை வந்து தன்னுடைய பண உறவிற்காக சம்பாத்தியத்துக்காக செலவழிக்கின்றானோ, சமுதாயத்தில் புகழ்பெற்ற அரசியல்வாதியாக மாறுவதற்கு தன்னுடைய அறிவினை எப்பாடி பயன்படுத்துகின்றானோ, பௌதிக வாழ்க்கையில வெற்றி பெற்று தானும் புலன் நிமித்தம் மிக உச்சகட்டமான முறையில் அனுபவிக்கிறானோ, அந்த மாதிரி மனிதனை இப்போதைக்கு பௌதிக உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, புத்தி உள்ளவன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், புத்தினா அதான் இருக்கணும், வேற எதுவுமே வேண்டாம். நல்லா சம்பாதிக்க தெரியணும், நல்லா படிக்க தெரியணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக தெரியணும், புலன் இன்பத்தை நல்லா அனுபவிக்க தெரியணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பத்தி தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், காரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும், இவன் தான் புத்தி உள்ளவன். ஆனா பகவான் சொல்லக்கூடிய புத்தி வேற. பகவானுடைய கருத்தின்படி கிருஷ்ணனுடைய கருத்தின்படி இந்த பௌதிக உலகத்தில் உள்ள எல்லா விதமான விஷயங்களையுமே வேதங்களின் கண்ணோட்டத்தின்படி சாஸ்திர சக்சஸா எவன் ஒருவன் பார்க்கின்றானோ அவனே புத்தி உடையவன். ஒரு பொருளை நம்முடைய சாதாரணமான முறையில் நம்ம பார்க்கிறது ஒரு முறை, வேதத்தின் கண்ணோட்டத்தின்படி பார்க்கிறது ஒரு முறை, முற்றிலும் வேறு விதமான முறை. காலையில எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே நம்ம சூரியனை பார்க்கிறோம். உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, நீ காலையில எந்திரிச்சிட்டோம், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், ஆபீஸ் போகணும், சீக்கிரம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இல்லை விசிட்ட சாரிக்கணும், இன்னைக்கு ஈவினிங் டிவியில் இந்த படம் இருக்கு அதை பார்க்கணும், பேப்பரில் இந்த நியூஸ் வாசிக்கணும், இன்னைக்கு கர்நாடகாவில் எலெக்ஷன் அதனுடைய நியூஸை பார்க்கணும். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சாஸ்திர சக்சஸம் அப்படிங்கிறது வேற. ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காலையில் ஒரு மனிதன் சூரியனை பார்த்தவொடனே என்ன நினைக்கணும் அப்படின்னாக்க, வந்து தினசரி காலையில் சூரியன் வரலாம், மாலையில் மறைகிறான். இந்த ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மனித வாழ்க்கையில ஒரு நாளை வந்து எப்படி கேலண்டர்ல தேதியை கிழிக்கிறோமோ அது மாதிரி கிழிச்சு தூரம் எழுந்திருதான். இப்போ சூரிய உதயம் வந்தோடனே நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கையில ஒரு நாள் வந்து என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்ப இந்த கொஞ்ச நாள் நம்ம எப்படி பயன்படுத்தணும் மனித வாழ்க்கையை, பகவான் சொல்லார் கோவிந்த சரணதுயம். இந்த பௌதிகத்துல 84 லட்சம் விதமான பிறவிகளுக்கு அப்புறம் வந்து இந்த மனித வாழ்க்கை உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவாத்மாவிற்கு இந்த மனித வாழ்க்கை எதற்காக பயன்படுத்தணும், உண்ணுவதற்கோ உறங்குவதற்கோ, டிவி பார்ப்பதற்கோ, நேரத்தை செலவழிக்கிறதுக்கோ, ஆபீஸ் போறதுக்கோ, அல்லது பணம் சம்பாதிப்பதற்கோ, புகழை சம்பாதிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு பயன்படுத்தணும், கோவிந்த சரணதுயம், கோவிந்தனுடைய பாதத்தில் போய் சரணாகதி அடைஞ்சு அவனை புகழ்படுத்துவதற்காக பயன்படுத்தணும். இப்போ சூரியனை பார்த்தோடனே நமக்கு ஞாபகம் வரணும், நமக்கு வயசு கூடிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலா. அப்ப நம்ம என்ன, நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில கோவிந்த பக்தியில என்ன பண்ணணும், இன்னும் வந்து சிரத்தையுடையவனாக மாறணும், நான் ஒரு நாள் குறைஞ்சிட்டேன். அதான் சாஸ்திர சக்சஸ். எனக்கு 21 வயது இருக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய தாய் தந்தையர் என்னை கொண்டு போய் காலேஜில் போய் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக கொண்டு போட்டாங்க வேலைக்காக. இப்போ அதுக்கு முன்னே ப்ரோபா புக்லாம் நான் படிச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, சீக்கிரம் இந்த எக்ஸாம் எழுது, சீக்கிரம் வேலைக்கு போ, கவர்மெண்ட்ல பெரிய வேலைக்கு போய் எக்கச்சக்கம் பணம் சம்பாதி, அதுக்கப்புறம் பக்தியை பண்ணுன்னு சொன்னாங்க. எக்ஸாம்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ல ஹாலில் உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு 60 வயசு நம்ம இருப்போம்னா, இன்னைக்கு நம்மளுடைய வயசு 21 வயசு, இன்னும் 29 வயசு நமக்கு பாக்கி இருக்கு. 29 வயசு 29 × 365 எத்தனை நாள் நம்ம வாழ போறோம். இந்த வாழ்நாளில் கிட்டத்தட்ட வந்து 3,250 நாள் பக்கத்தில் வந்துச்சு, ஒரு 7,000 நாளும் எதுவும் வந்துச்சு. இந்த 7000 நாள்ல எப்படி 3500 நாள் உறங்கிடுவோம், அல்லது பஸ்ல போய் கார்ல போய் செலவழிச்சிருவோம், மிச்சம் 3500 நாள் இருக்கு. இந்த 3500 நாள்ல கிட்டத்தட்ட எப்படி ஒரு 500 நாள் 600 நாள் வந்து சாப்பாட்டுல செலவழிச்சுவோம், மிச்சம் வாழ போறது எத்தனை நாள் தான், 300 நாள் தான். பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நான் சிந்திச்சு பார்த்தேன், எதுக்காக போட்டு உட்காந்து படிச்சு வேலைக்கு போகுது, இந்த 300 நாளே பிரம்மச்சாரியாகி கிருஷ்ணனுக்கு நல்ல முறையில பயன்படுத்துவேன்னு சொல்லி அப்படி வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து ஃபுல் டைம் டிவைட் ஆச்சு. நம்ம நல்ல முறையில சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம ஒண்ணு இன்னும் கோடானு கோடி ஆண்டுகள் வாழ போறது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் என்னமோ இன்னும் 60 வருடங்கள் வாழ போறோம்னா என்ன ரொம்ப காலம் வாழ போற மாதிரி நம்ம நினைக்கிறோம். உறக்கத்துல பாதி, பஸ் டிராவல்ல பாதி, ட்ரெயின் டிராவல்ல பாதி, அப்புறம் வந்து மன்னன் வாங்குறதுக்கு கியூவில் நிற்கிறதுல பாதி, இதுலேயே நம்மளுடைய டைம் போயிடும். அல்லது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கியூவில் நிற்கிறது இதுலேயே போயிடும். மேக்ஸிமம் 300 நாளோ 30 நாளோ வாழ போகிறோம். அந்த நாளை வந்து என்ன பண்ணணும், சரியான முறையில் கிருஷ்ண பக்தியை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு முயற்சி செய்யணும். இளைஞனாக பிறந்தவன் பெரிய மன கற்பனைகள்லாம் அதிகமான முறையில் வளர்க்கக்கூடாது. அதிக காலம் வாழ போகிறது கிடையாது. இதை மாதிரி சாஸ்திரம் நமக்கு பல விதமான விஷயங்களை கற்றுக்கிறார். பகவான் பகவத்கீதையின் மூலமாக, ஸ்ரீமத் பாகவதன் மூலமாக, புத்தி என்பது ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் சாஸ்திரத்தின் கண்ணோட்டத்தின்படி பார்ப்பது, சாதாரணமான பௌதிகமான கண்ணோட்டத்தின்படி பார்ப்பது கிடையாது. ஸ்ரீல புரோபாதர் உடைய புஸ்தகங்களை படிப்பதன் மூலமாக, அவருடைய முக்கியமான உரையாடல்களை நம்ம மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாக நமக்கு அந்த புத்தி வருது. ஸ்ரீல புரோபாதர் அவருடைய சிஷ்யர்கள் கூட அமெரிக்காவில் மார்னிங் வாக்கிங் போறார். அவர் மிகப்பெரிய அழகான ஏரி, அந்த ஏரி பக்கத்தில் போன உடனே ஏரிக்கு அந்த பக்கம் வந்து அமெரிக்காவிலே 3வது மிகப்பெரிய பணக்காரருடைய மிகப்பெரிய மாளிகை இருக்கு. உடனே புரோபாதருடைய அமெரிக்கன் சிஷியர்கள்லாம் அந்த பெரிய மாளிகை இங்கிருந்து காமிச்சு சொல்றாங்க, எங்களுடைய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய 3வது செல்வந்தருடைய வீடு அப்படின்னு சொல்றாங்க, மாளிகைன்னு சொல்லாங்க. இப்போ நம்மளுடைய சாதாரணமான பௌதிக கண்ணோட்டம் அவ்வளவுதான், அதுக்கு மேலே அவங்க புத்தி எதுவும் வேலை பார்க்கப்படுது கிடையாது நமக்கு. ஓகே, அமெரிக்காவோட 3வது பெரிய பணக்காரர் அவ்வளவுதான், வீட்டுக்கு வா. ஆனால் ஸ்ரீல புரோபாதர் சொன்னார், ஆன்மீக கண்ணோட்டத்தின்படி அவர் ஆச்சாரியங்கிறதா நமக்கு கற்றுக் கொடுக்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு புரோபாதர் சொல்லார், நீங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் சொல்லுங்க, இன்னைக்கு அமெரிக்காவிலே 3வது மிகப்பெரிய திருநன்னின்னு சொல்லுங்க. காரணம், இந்த சொத்து யாருடைய சொத்து, ஈசாவாசியம் இதம் சர்வம் கிருஷ்ணருடைய சொத்து. கிருஷ்ணருடைய சொத்து உலகத்திலேயே அமெரிக்காவில மிக அதிகமான முறையில் திருடி வச்சிருக்கக்கூடிய நபர் யாரு, நீ அப்படின்னு போய் சொல்லுங்க. அதனால அந்த பணத்தை வந்து கிருஷ்ணகிட்ட மீண்டும் திருப்பி கொடுக்க சொல்லுங்க. இதுதான் சாஸ்திரத்தின் கண்ணோட்டம். இளைஞர்கள் இளமையாக இருக்கும்போது நினைக்கிறாங்க, நமக்கு வரக்கூடிய மனைவி மிக அழகான மனைவியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய மனைவி மற்றவர்களுடைய பெண்களோட நமக்கு அழகான பெண்ணை தான் நம்ம மனைவியா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சாணக்கிய பண்டித் சாஸ்திரத்தின் கண்ணோட்டத்தை வேறு விதமா சொல்றார், ரூபவதி மனைவி சத்ரு, ரூபவதி ஸ்திரீ சத்ரு. ஒரு கணவனுக்கு அழகான மனைவி இருக்கக்கூடிய நேரத்துல அவள் வந்து அவனுக்கு வந்து எதிரி. காரணம், சாதாரணமான மனைவி கிடைத்தால் கூட அவனுக்கு வந்து மனைவி மேல அதிகமா பற்றல் வராது, ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியும். அழகான மனைவி இருக்கக்கூடிய நேரத்துல அவள் மேல அவனுக்கு இன்னும் அதிகமான முறையில பற்றல் வரக்கூடிய நேரத்துல வந்து அவன் வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. இதுதான் சாஸ்திர கண்ணோட்டம். அப்ப சாஸ்திர கண்ணோட்டத்துல மனிதனாக பிறந்தவன் வந்து வாழ்க்கையில உள்ள விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இது எப்ப நடக்கும் நமக்கு, முதல் நம்ம சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கணும், பக்தர்கள் கூட பேச ஆரம்பிக்கணும், பழக ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் இதே வாழ்க்கையை வந்து நம்ம இஸ்கானுக்கு வரும்னா நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம நினைச்ச கண்ணோட்டம் வேற, இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம நினைக்கக்கூடிய கண்ணோட்டம் வேற. இஸ்கானுக்கு வரும்னா என்ன நினைப்போம், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், நம்ம பையனை படிக்க வைக்கணும், பெரிய அப்படி ஒரு நிலம் வாங்கணும் அல்லது சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் நம்மளுடைய கண்ணோட்டம். ஒன்றும் பெரிய கண்ணோட்டம் கிடையாது. இப்ப நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, நம்ம வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் கூட கிருஷ்ண பக்தியில முன்னேறக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிக்கணும், டிசைன் பண்ணிக்கணும். நம்முடைய குழந்தைகளையும் நல்ல முறையில் கிருஷ்ண பக்தனா மாத்திரக்கு முயற்சி பண்ணணும். நம்முடைய கண்ணோட்டமே வேற, அதுதான் புத்தி அப்படிங்கிறார் பகவான். அடுத்து இரண்டாவது அறிவுனா என்ன அப்படிங்கறத பகவான் சொல்றார். இந்த சமுதாயத்துல அறிவுள்ள மனிதன் யாரு, அறிவுள்ள மாணவன் யாரு, அவனுக்கு தெரியணும். 1985 வருடம் சென்னை நகரத்துல இந்தியாவிற்கும் வெஸ்ட் இண்டீஸ் நடிக்கும் நடந்த கிரிக்கெட் பந்தயத்துல 100 ரன் அடிச்சவர் யாரு, அது அவனுக்கு தெரியணும். 20 வருடங்களுக்கு முன்னால வெஸ்ட் இண்டீஸ்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் யாரு, அல்லது ஒன்சல் அமீபா உள்ளுக்கு எத்தனை குரோமோசம் இருக்குது, அல்லது உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த கிரிக்கெட் பிளேயர் யாரு, உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய புல்லட் ட்ரெயின் எது, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரருடைய பேர் என்ன, அவருடைய நாயின் பேர் என்ன, அவருடைய காதலியின் பேர் என்ன, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். உன்னை எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்பாங்க. இப்பொழுதே சமுதாயத்தின்படி அறிவுள்ளவன் வந்தான், அல்லது இங்கிலீஷ்ல அருமையானவர்கள் பேச தெரியணும், அல்லது இங்கிலீஷ் மிக அதிகமான வார்த்தைகளுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும், 365 எப்படி பெருக்கணும் தெரிஞ்சிருக்கணும், அல்லது பேங்க் எக்ஸாம்ல போனால் விதவிதமா படம் படமா இருக்கும், அந்த படம் விதவிதமா மாறிக்கிட்டே இருக்கும், இந்த படம் அடுத்து எப்படி வரணும் தெரியணும், அல்லது கம்ப்யூட்டர்ல மிஷின்ல வந்து அதே ஒரு மிஷின், நீ வந்து மிஷின் மாதிரி பலவிதமான ப்ரோக்ராம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். இவன் தான் இந்த சமுதாயத்தில் அறிவுள்ள மனிதன். குறைந்தது 2 டிகிரியா வச்சுக்கணும், பிஇ எம்இ எம்காம் எம்பிஎஸ் எம்பிஏ பிடெக் எம்டெக் எல்லாம் வச்சுக்கணும். இவன் தான் அறிவுள்ள மனிதன். நான் பகவான் ஞானம்ங்கிற வார்த்தை தான் உண்மையான அறிவுங்கிறது சமஸ்கிருதத்துக்கு. சமஸ்கிருதத்துல அறிவுனாக்க ஞானம்னு பேர். அந்த ஞானம் வந்து பகவான் இதை எதையுமே சொல்லல. ஞானம்னா என்ன அப்படின்னு பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த மனித வாழ்க்கையில நிரந்தரமான விஷயம் எது, தற்காலிகமான விஷயம் எதுன்னு எந்த ஒரு மனிதனால பகுத்தறிய முடியுதோ அந்த ஒரு மனிதன் தான் ஞானம் உள்ளவர் அப்படிங்கிறார். தற்காலிகமான விஷயம் எது, இந்த பௌதிக உலகத்துல மனித வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய எல்லா புலனின்பங்களுமே என்ன, புலனின்பங்களுமே என்னதுதான், தற்காலிகமானது. நம்ம கட்டக்கூடிய வீடு, நம்ம பிறக்கக்கூடிய குடும்பம், நம்முடைய தாய், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ், நம்ம வாழக்கூடிய இருப்பு, நம்ம பெற்ற காலேஜ் டிகிரி, நமக்கு கிடைச்ச கவர்மெண்ட் ஜாப், நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பணம், எல்லாமே என்னது, தற்காலிகமானது. ஒரே ஒரு விஷயம் தான் நிரந்தரமானது வாழ்க்கையில, நம்ம சாக போறோம். இது மட்டும் சர்டனிட்டி 100% கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கூடிய ஒரே விஷயம் என்னது, டெத். கண்டிப்பா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வீட்டுக்கு 5 மணிக்கு போய் வீட்டுல இருந்த டிஃபன் சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலான்னு. அதுக்கு ஏதாவது உறுதி இருக்குதா, உறுதியா சொல்ல முடியுமா, முடியாது, கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பேங்க்ல நான் 2 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன், நாளைக்கு போய் கேட்டா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கணும், சொல்ல முடியாது. பேங்க் அதுக்கு முன்னே வந்து இவ்வளவுனாலாம் இருக்கலாம், எதுக்கும் உறுதி கிடையாது, எதுக்குமே உறுதி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் நினைச்சிட்டு போய் படுக்கிறார், நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் கார்ல போறேன்னு சொல்லி எந்த உறுதியும் கிடையாது. நாளைக்கு வேற பிரைம் மினிஸ்டர் வந்துடலாம், ஒரே நாள்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உறுதி. வாழ்க்கையில என்ன செய்ய போறோம், நம்ம வந்து மரணம் அடைய போறோம். அப்ப சாணக்கிய பண்டித் மேலும் நமக்கு உபதேசம் சொல்லார், சுமரன் நித்தியத்துவம் அனித்தியத்துவம். இந்த பௌதிக உலகத்துல எல்லா விதமான விஷயங்களையுமே தற்காலிகம்ங்கிறத புரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான பொருள் வேலையும் பற்றல் வைக்காது. அதற்கு மாறாக நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை எங்க இருக்கு, நம்முடைய நிரந்தரமான தந்தையான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூட ஆன்மீக உலகத்துல இருக்குது, அங்கதான் எல்லாமே நிரந்தரமானது. பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு நீ ஒரு நேரம் போய் பகவான் கூட ஒரு உறவு எடுத்துட்டா அந்த உறவு மீண்டும் உடைய போறது கிடையாது. அங்க தற்காலிகமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், சீப் மினிஸ்டர், 10 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தரையும் சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மாற்றப்படுறாரு. ஏகோ பகுஸ்யாம், அங்க என்னைக்குமே மாற்ற யார் தான், ஒருத்தர் தான், கிருஷ்ணர் மட்டும்தான், அது மாற போறதே கிடையாது. அதுதான் நித்தியமான உண்மை. அப்போ பௌதிக வாழ்க்கையில மனிதனாக பிறந்தவனுக்கு சிந்திக்க தெரியணும், தற்காலிகமான விஷயம் எது, நிரந்தரமான விஷயம் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிரந்தரமான ஆன்மீகமான நித்தியமான இன்பமுடைய வாழ்க்கையை வந்து அடைவதற்கு இந்த மனித வாழ்க்கையை வந்து பயன்படுத்தும். இவனு மிருகங்கள் மாறி சாதாரணமான தற்காலிகமான சிற்றின்பத்தையும் புலன்பத்தையும் மட்டும் அடைவதற்கு வந்து ஆசைப்படக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது, அது மிருக வாழ்க்கை. இப்ப கிருஷ்ண பக்தியை ஈடுபடாத பட்சத்திற்கு வெளிப்படையான முறையில ஒருத்தன் வந்து பௌதிகமான முறையில பெரிய கல்வி பெற்றவனாக இருக்கலாம், அறிவு பெற்றவனாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆபீசராக இருக்கலாம், மிகப்பெரிய பேங்க் ஆபீசராக இருக்கலாம், ஆனா உண்மையில வந்து அவனுக்கு ஞானம் வந்து இன்னும் பிராப்தி அடையல. காரணம், ஆன்மீகத்துக்கு அவன் வரல. ஆன்மீகம்னாலே தற்காலிகத்துக்கும் நிலையானதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வித்தியாசம் பார்க்க முடியும். அப்ப இந்த ஆன்மீக குலத்தை வளர்த்துறதுக்கு ஸ்ரீல பிரபாகர் சொன்னார், பகவான் சொன்னார், முக்கியமான முதல் குணத்தை வளர்த்துக்கணும், க்ஷமா, மன்னிக்க கூடிய குணம். கலிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நம்ம கலியுகத்துல வாழ்றோம். கலிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு உண்மையில என்ன அர்த்தம், நம்ம இப்ப என்ன யுகத்துல வாழ்றோம், கலியுகத்துல. அந்த கலிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சண்டை சச்சரவு. கலினாலே கோரல், சண்டை சச்சரவு. கலியுகத்து மக்களுடைய முக்கியமான குணமே சிறு காரணத்திற்காக பெரிய சண்டை சச்சரவோட இறங்குவாங்க. மத்தவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தாராள குணமே அவனுக்கு இருக்காது. நீங்க பாக்கலாம், கலியுகத்துக்கு இப்ப நம்ம யுகத்துல முன்னால வந்து எல்லாருமே கூட்டு குடும்பமா வசிப்பாங்க, தாய் தந்தையர், அப்புறம் வந்து தாத்தா பாட்டி, அப்புறம் வந்து மனைவி மக்கள், மருமகன் மருமகள், பேரன் பேச்சி, எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா குடும்பத்துல வசிப்பாங்க. இப்ப நம்ம பாக்கலாம் கலியுகத்துடைய பிரபாவத்தால கூட்டு குடும்பம்ங்கிறதே எதுவுமே இல்லை, எல்லாரும் நாய்கிட்டு இருக்கு, தனியா போய்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க, இப்ப மீண்டும் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிறாங்க. மீண்டும் தனிமையெல்லாம் போயிட்டு இருக்க தவிர மக்களால ஒற்றுமையான முறையில சேர்ந்து வாழவே முடியல. காரணம், கலியுகத்துல வந்து மனிதனால ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து விட்டு கொடுத்து வாழவே முடியாது, அவனுக்கு மன்னிக்கக்கூடிய குணமே கிடையாது. சிறு குணத்துக்காக, சிறு காரணத்துக்காக கூட உடனே தாய் தந்தையர் கூட 60 வயசு வாழக்கூடிய தாய் தந்தையர் புரிஞ்சுட்டு போறதுக்கான தயாரா இருப்பான். சாஸ்திரத்தின்படி ஒரு நியமம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு பையன் மட்டும் இருந்தா உண்மையில அவனுக்கு பையனே இல்லைன்னு சொல்லி மனுசாஸ்திரம் சொல்லுது. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இப்போ ஒரு குழந்தை மட்டும் பிறந்தா போதும் அப்படிங்குது. சாஸ்திரத்துக்கு நேர் விரோதமான விதி அது. சாஸ்திரத்தின்படி வந்து குறைந்தது அதிகமான குழந்தை கற்றுக்கணும். உண்மை என்னென்றா, கலியுகத்துல வந்து நமக்கு வந்து மன்னிக்கக்கூடிய குணம் குறைவு. அப்ப மனிதனுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் குறைவாக இருப்பதன் காரணமாக சிறு காரணத்தை கூட, சிறு பிரச்சனையை கூட அவனால் சமாளிக்க முடியாதனால கலியுகத்துல வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக வந்து இருக்கும். பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உலகத்தில் உள்ள எல்லா விதமான நாட்டையும் எப்பவும் சண்டை. இன்னைக்கு உலகத்தின் தரப்புல வந்து 450 நாடு இருக்கு. சத்திரியர்கள் வாழக்கூடிய நேரத்துல, அது பரிசித் மகாராஜ் வாழக்கூடிய நேரத்துல, தர்மர் இந்த உலகத்தை ஆளக்கூடிய நேரத்துல, இந்த உலகத்துல எத்தனை நாடு தான் இருந்துச்சு, ஒரே நாடு தான். தர்மர் வைஷ்ணவராக இருந்து, வைஷ்ணவர் வந்து கிருஷ்ணர் வந்து உலகத்துக்கு அரசராக மாற்றணும்னு ஆசைப்படுறார். பரிசித் மகாராஜ் வைஷ்ணவராக இருக்கார். 5000 வருடங்களுக்கு முன்னால மகாபாரதம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல, இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் கதை எழுதக்கூடிய நேரத்துல, 5000 வருடங்களுக்கு முன்னால பரிசித் மகாராஜும் தர்மம் உலகத்தை ஆள்றாங்க. அந்த நேரத்தில் இந்த உலகம் வந்து ஒரே நாடு தான், இது மாதிரி 499 குட்டி 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 நாடு கிடையாது. அந்த மொத்த உலகத்தை வந்து இந்திரபிரச நகரத்திலிருந்து டெல்லி நகரத்திலிருந்து வைஷ்ணவ அரசர்கள் வந்து இன்னைக்கு 5000 வருடம் வரைக்கும் சுருஷில ஆரம்பத்திலிருந்து ஆண்டிருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுலாம் கிடையாது. காரணம், மனசு ஏற்பட்டு மக்களுக்கு இடையில வந்து ஒற்றுமை இல்லை. ஒவ்வொரு மொழி பேசுறவனும் ஒவ்வொரு நாடு கேட்கிறான். அப்படி பார்க்கணும், 20 கிலோமீட்டர் கிடையாது ஒரு இடத்துல மொழி மாறுது. தமிழ்லேயே வித்தியாசமான தமிழர் இருக்கு. மீண்டும் கேட்பாங்க, தமிழர்களே வந்து நாங்க வேற தமிழ் பேசுறாங்க, வேற மாதிரி மொழி, வேற மாதிரி தமிழ் பேசுறாங்க, வேற நாடுன்னு கேட்பாங்க. காரணம், மனதில் வந்து ஒற்றுமை இல்லை. அடுத்து சத்தியம். சிறில புரோபாதர் சொல்றார், சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பலவிதமான முறையில வந்து நம்ம வந்து பேசலாம். நீ சத்தியம் பேசுற, அப்ப நான் தான் உண்மை பேசுறேன், நீ உண்மை பேசுற, நான் தான் உண்மை பேசுறேன். ஆனா உண்மை எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எப்படி ஒரு சட்டம் இருக்கு நம்மளுடைய நாட்டுல. இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நான் ஒரு விதமான கருத்து இருக்கு, நீ உங்களுக்கு விதமான கருத்து இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம், எனக்கு ஒரு விதமான கருத்து இருக்கு, இன்னொரு நம்பருக்கு வேற விதமான கருத்து இருக்கு. உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்கம் டாக்ஸ் லாவ பாக்கணும். அதே போல உண்மையிலே கிடையாத உண்மை என்ன, சத்தியம் என்னங்கிறது நம்ம சாஸ்திரத்தை பார்க்கணும். சாஸ்திரத்தின் படி இந்த விஷயத்துல உண்மை என்ன, முதல்ல அதனால வேதங்கள் தெரியணும் நமக்கு வந்து. அட்லீஸ்ட் ஸ்ரீமத் பகவத்கீதை, பகவத்கீதை ஸ்ரீமத் பாவரமாக நமக்கு தெரியணும். அந்த விஷயத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுட்டு மக்களுக்கு வந்து அந்த விஷயத்தை ஸ்ரீல புரோபால் சொல்றார், எந்த விதமான முறையிலையும் அந்த விஷயத்தை மாற்றாம அப்படி நமக்கு எடுத்துடணும் மற்றவங்களுக்கு. நம்முடைய இந்த சமயத்துல இப்போதைக்கு பிரச்சனைக்கே காரணம் என்னன்னா, நம்முடைய இந்த சமயத்துல பிறந்த மனிதர்களே வந்து நம்ம சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை வந்து சரியான முறையில புரிந்து கொள்ளாமல், நம்பிக்கை இல்லாம மற்ற மதத்துக்காரங்க வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணிருந்தோம்னா, ஓ நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நாங்க சொல்றதும் கரெக்ட் தான், அதனால நம்ம வந்து சரிசமமா வாழ்ந்துக்கிறோம் சொல்லி நம்மளே என்ன பண்ணிருந்தோம், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசிருந்தோம். காரணம், நம்மளுடைய சத்தியத்தின் மேல நமக்கே வந்து நம்பிக்கை கிடையாது. உதாரணமாக நம்மளுடைய ஆன்மீகத்துல நம்ம பகவான் வந்து விக்கிரகமா வச்சு வழிபடுறோம். நமக்கு தெரியும் இந்த விக்கிரகத்துல சாட்சாத் பகவான் இருக்கிறார். ஆனா அவர் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த மனிதர் சொல்வாரு, எங்களுடைய ஆன்மீகத்துல வந்து எங்களுடைய மதத்துல வந்து நாங்க விக்கிரக வழிபாடே கிடையாதுன்னு சொல்லுவார். உடனே நம்ம ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கணும்ல, எங்களுடைய விருப்பப்படி நாங்க இதை கொண்டாடுறோம், உங்களுடைய விருப்பப்படி நீங்க பகவான உருவம் இல்லாமலே கொண்டாடுங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்களுடைய மதத்தின்படி எங்களுக்கு கிருஷ்ணர் கடவுள், உங்களுடைய மதத்தின்படி உங்களுக்கு ஏசு கடவுள், ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம், நம்மளுடைய சத்தியத்தின் மேல நமக்கு என்ன நம்பிக்கை கிடையாது. நம்மளுடைய சத்தியத்தை நம்ம உண்மையான முறையில புரிந்து கொள்ள முடியல. கடைசியில பகவான் ரெண்டு நபரா இருக்க முடியாது. எல்லா விதமான மனிதர்களுக்கும் கிருஷ்ணனும் இயேசும் ஒரே நேரத்தில் கடவுளா இருக்க முடியாது. உன்னுடைய அறிவை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி, சாஸ்திர அறிவின் மூலமாக நீ கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இயேசு கடவுளா, கிருஷ்ணர் கடவுளான்னு சொல்லி நல்ல முறையில பைபிள் எடுத்து படிக்கும் போது நமக்கு தெரியுது, கடைசியில பைபிளின்படி கூட கடைசியில விக்கிரக வழிபாடு தான் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கே தவிர அருவ வழிபாடு பரிந்துரை செய்யப்படல. இந்த கிறிஸ்தவ சமயத்துல முதல்ல வந்த கிறிஸ்தவ சமயம் வந்து ரோமன் கத்தோலிக் ப்ரோட்டஸ்டன்ட் கிடையாது. அந்த ஆர்த்தி சேர்த்து நீங்க போய் பாத்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு இப்பவும் இருக்கு. அங்க பூஜை உண்டு, தேரோட்டம் உண்டு, பகவானுக்கு நைவேத்தியம் உண்டு, பூஜை காலையில 4 மணிக்கே மணி அடிச்சு பூஜை உண்டு இப்பவும். ஒரிஜினல் ரோமன் கத்தோலிக்ல, அந்த ரோமன் கத்தோலிக்ல முதல் முதல்ல இந்தியாவுக்கு வந்த ஆன்மீக குருமார்கள் எல்லாருமே பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் தான். அவங்க வந்து திருமண உறவுல இல்லாத ஈடுபடாதான் மிகப்பெரிய மத போதகராக இருந்தாங்க. அவங்க யாருமே வந்து மாமிசம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்தியாவுக்கு முதல்ல வந்து 12 குரு, அதுல ஒருத்தர் வந்து முதல்ல வந்து கேரளாவில் வந்து இறங்குறாரு மோசஸ். அவர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, அவங்க யாருமே மாமிசம் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போதைக்கு சத்தியம் வேறு விதவில திருப்பி சொல்லப்பட்டிருக்கே தவிர கிறிஸ்தவ சமயத்திலையும் முஸ்லீம் சமயத்திலையும் உண்மையான முறையில் அவங்க சமயத்தின்படி பார்க்கும்பொழுது கூட நம்முடைய வேத சமயத்தை தான் அவங்க பின்பற்றுறாங்க. சத்தியம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து முதல்ல அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுடைய நன்மைக்காக நம்ம பயப்படக்கூடாது. மற்றவங்க வந்து இவன் நம்ம இப்படி பேசினா இவன் வந்து மனசு நொந்து பெறுவானா, இவன் சிவபக்தன், இவன்கிட்ட போய் நம்ம வந்து கிருஷ்ணர் பக்தன் சொல்றோம், கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்றோம், இவன் மனசு நொந்து பெறுவானா, அதனால இவன்கிட்ட பேசக்கூடாது நம்ம நினைக்க கூடாது. உண்மையை துணிச்சலா பேசணும். எதனால சொல்றோம்னா, இந்த உண்மை வந்து கடைசி எதாவது என்ன பண்ண போது, நன்மை பயக்க போகுது, நன்மை பயக்க போகுது. இவனுக்கு நம்ம பிரச்சாரம் பண்றோம், இன்னும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான், சினிமா பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம வந்து சொல்லக்கூடாது, பாவம் மனசு கஷ்டப்படுவான்னு நினைக்கக்கூடாது. காரணம், நம்ம அவன்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது நீ சினிமா பாக்குறத குறை, டிவி பாக்குறத குறைன்னு சொல்லுங்க, அவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்ன இருக்குது, உகந்த விஷயமா இருக்கு. இந்த பையன் பணக்கார பையன், ரொம்ப வசதியா வாழ்ந்த பையன், காலையில மங்களாரதி கண்டுபிடிச்சா மனசு கஷ்டப்படுவான் நம்ம யோசிக்க கூடாது. அதுக்கு மாறாக வந்து உண்மையை சொல்லணும், ஆன்மீக முன்னேற்றம் முன்னேறினா காலையில எந்திரிக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி சொல்லக்கூடிய முறை வந்து நம்ம வந்து பணிவான முறையில சொல்லணும், அதிகாரமான முறையில சொல்லக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல வைஷ்ணவர்கள். ஆனா நேரத்துல வைஷ்ணவர்களுடைய கடமை உண்மையை மட்டும் நம்ம வந்து குறைச்சி பேசவே கூடாது. சில புரோபாதர் அமெரிக்காவில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் வெளிநாடுகளில் போய் பிரச்சாரம் பண்ணார். அது முழுவதும் கிறிஸ்தவ சமயமும் முஸ்லீம் சமயமும் ஆதிக்கம் உள்ள நாடுகள். எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணது கிடையாது, அல்லாஹ்வு கடவுள்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதே கிடையாது. மிக தெளிவான முறையில் சொன்னார், இரண்டு பேரும் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மத போதகர்கள். ஆனா இரண்டு பேருமே கடவுள் கிடையாது. சாஸ்திரத்தின்படி, வேத கலாச்சாரத்தின்படி, மொத்த உலகத்திற்கே, மொத்த பிரபஞ்சத்திற்கே கடவுள் ஒரே நபர் தான். இதுல யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் பகவத்கீதை தெளிவான முறையில் சொல்றார், மத்தப்பரதரம் நானே கிஞ்சித் அசி தனஞ்சயா, எனக்கு மேல யாருமே இல்லைங்கிறார். சிவன் இல்ல, பிரம்மா இல்ல, ஏசு இல்ல, அல்லாஹ் இல்ல, இந்திரன் இல்ல, சந்திரன் இல்ல, எனக்கு கீழதான் எல்லாமேங்கிறார். அந்த உண்மையை பகவத்கீதை படித்த மனிதன் வந்து மிக தெளிவான முறையில பேசணும். சில பிரபார முக்கியமாக மகாத்மா காந்தியை வந்து இந்த விஷயத்துல கண்டனம் செய்யறார். காரணம், மகாத்மா காந்தி வெளிப்படையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில புள்ள பகவத்கீதை கையில வச்சுட்டு தெரிஞ்சாலும் கூட அவர் கிருஷ்ணர்தான் கடவுள்னு சொல்லி மிக திடமான முறையில ஒரு நேரம் கூட பிரச்சாரம் பண்ணதே கிடையாது. ஒரு நேரத்துல அவங்க டெல்லியில வந்து பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க பகவத்கீதை இந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா படிச்சுட்டு இருக்கிறீங்களா, எப்பவும் கையில பகவத்கீதை வச்சுட்டே இருக்கிறீங்களா, கிருஷ்ணர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கடவுள் யாருன்னு கேட்கல, கிருஷ்ணர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, கிருஷ்ணர் வந்து இன்னைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னால மதுரா நகரத்துல வாழ்ந்த மிக புகழ்மிக்க சக்திமிக்க மிகப்பெரிய நபர்ங்கிறார். சக்திமிக்க நிபர் பல பேர் வாழ்ந்துட்டாங்க. ஹிட்லர் கூட சக்தி உள்ள மனிதன் தான், மிக புகழ்பெற்ற மனிதன் தான். லெனின் கூட மிக புகழ்பெற்ற மனிதன் தான். நெப்போலியன் கூட மிக புகழ்பெற்ற மனிதன் தான். சந்திரகுப்த மௌரியர் கூட மிக புகழ்பெற்ற மன்னன் தான். ஆனா அவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகத்துல கோடான கோடி அரசர்கள், புகழ்பெற்ற அரசர்களும் புகழ்பெற்ற பிரதம மந்திரியும் வரலாம், அதுலயும் கிருஷ்ணர் உயர்ந்தவர். காரணம், கிருஷ்ணரை மிஞ்ச யாருமே முடியாது. காரணம், கிரேச இறுதியான புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த இறுதியான நபர் யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த உண்மை அவரால் புரிய முடியல. இப்ப வைஷ்ணவர் வந்து தெளிவான முறையில பிரச்சாரம் செய்யணும், இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு எதையுமே வந்து மாற்றக்கூடாது. ஆனா அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம பணிவான முறையில சொல்லணும். காரணம் வந்து நம்ம மிக போர்ஸா சொல்லும்போது அவன் ஏத்துக்கிட மாட்டான். பணிவான முறையில் அவன் விளைக்க செல்லும்போது அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவனுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து புலனடக்கம். புலனடக்கத்தை பத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றார். நம்ம எல்லாருக்குமே புலன்கள் இருக்கு. கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்குது, செவி இருக்குது, இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கு. இந்த நம்ம உடலை வந்து நமக்கு முதல் தெரிவித்து நம்ம ஆத்மாங்கிற விஷயம் தெரியுது. ஆத்மாவிற்கு வந்து உறங்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவரை தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, இனப்பெருக்க இன்பம் வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. அது உண்மைதான். இருந்தாலும் தற்காலிகமான முறையில் இந்த பௌதிகமான உடல் நம்ம இருப்பதனால இந்த உடலுக்கு அடிப்படையான தேவைகள் கண்டிப்பாக அவசியம் தான். அது வேண்டாம் பகவான் சொல்லல, சாப்பிடவே செய்யாதன்னு பகவான் சொல்லல, உறங்கவே செய்யாதன்னு சொல்லல, குடும்ப வாழ்க்கையை அவசியம் இல்லைன்னு பகவான் பிரச்சாரம் பண்ணல. அதுக்கு மாறாக பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உடலை வந்து சரியான முறையில் பராமரிச்சுக்கூடிய அளவிற்கு வந்து உனக்கு அடிப்படையான முறையில் உலக இன்பத்தை அனுபவிங்கிறார். போதுமான அளவிற்கு சாப்பிடு, போதுமான அளவிற்கு உறங்கு, போதுமான அளவிற்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடு, போதுமான அளவிற்கு உனக்கு செல்வத்தை தட்டுக. ஆனா அதே நேரத்துல இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த புலன்களை சரியான முறையில் யாருடைய சேவையில் ஈடுபடுத்து, என்னுடைய சேவையில் ஈடுபடுத்து. பகவான் சொல்லார், யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேதஸ்ய கர்மசோ. அதிகமா உறங்குறவனுக்கும் பக்தியில முன்னேறவே முடியாது. காரணமா மங்களாரத்தி எந்திரிச்சுன்னா உறங்கணும் பிரபு அப்படிமா, அது பகவத்கீதை எடுத்து படினா எனக்கு பண்ணா உறக்க வருதுமா, இந்த அரிய மனித வாழ்க்கையை உறக்கத்திலே கழிச்சுவான். ஆனா பகவான் மீண்டும் இன்னொரு இடத்துல சொல்லாரு, அரே சோதரே வேறு விதமா சொல்லார், ரொம்ப குறைவா உறங்குறவனுக்கும் பக்தி செய்ய முடியாதுங்கிறார். அனாவசியமான முறையில் நைட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு இருந்தோம்னாக்கா காலையில மங்களாரத்தி நேரத்தில் உனக்கு உறக்க வரும், பாட்டு படிக்க முடியாது, உறங்கிடும், உனக்கு மீண்டும் பக்தியை வந்து சந்தோஷத்தோடு பண்ண முடியாது. அதிகமாக சாப்பிட்டா புலனின்ப ஆசை தான் வரும், உனக்கு பக்தி பண்ணணுங்கிற ஆசை வராது. இந்த ரொம்ப குறையா சாப்பிட்டாலும் பகவானுக்கு தேவையான பக்தி பண்ணதுக்கு தேவையான உடல்ல சக்தி வந்து என்ன பண்ணாது, இருக்காது. அதனால பகவான் ரெண்டுமே வேணுங்கிறார், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய புலன்கள் அனைத்தையும் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஒரு புலனை கூட மாயையுடைய சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது. இதற்கு மிக உயர்ந்த உதாரணம் அம்பரீஷ் மகாராஜர். அம்பரீஷ் மகாராஜர் குடும்ப வாழ்க்கையில் வாழ்றார், இருந்தாலும் பகவானுடைய கருணைக்கு பாத்திரமான மிகப்பெரிய வைஷ்ணவர். காரணம், அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்றார், அவர் வை கிருஷ்ண பதார உண்டையோர், தன்னுடைய மனதை வந்து எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி மட்டும் நினைக்கிறதுக்கு பயன்படுத்துறார். அசாம்சி, தன்னுடைய பேசக்கூடிய சக்திய கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசுறதுக்கு பயன்படுத்துறார், பகவானுடைய குணங்களை பத்தி பேசுறதுக்கு பயன்படுத்துறார். சேவை மன கிருஷ்ண பதாரம் உண்டையோர் வசாம்சி வைகுண்ட குணானவர்னே கரவு, தன்னுடைய கரங்களை, தன்னுடைய கையை வந்து பகவானுடைய கோயிலை வந்து கழுவுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் பயன்படுத்துறார். பாதவ், தன்னுடைய பாதங்களை வந்து, இப்ப எல்லாருக்கும் பாதங்கள் கிடையாது, எல்லாம் பைக்ல போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், நம்முடைய பாதங்கள் வந்து ரெண்டு சக்கரம் மாதிரி மாறிடுச்சு, கழுவிடல பலயங்களும் நடந்து போவாங்க. தன்னுடைய பாதத்தை வந்து கிருஷ்ணனுடைய சேத்திரங்களுக்கும் கிருஷ்ண பக்தர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு மட்டும் போறதுக்காக பயன்படுத்துறார் பரிசித் மகாராஜ். தன்னுடைய கண்களை கிருஷ்ணனுடைய அழகான ரூபத்தை மட்டும் பார்ப்பதற்காக பயன்படுத்துறார். தன்னுடைய உடலை, தன்னுடைய உடல்ல எல்லா விதமான பாகங்களையும் வைஷ்ணவர்களை கட்டி அணைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறார். தன்னுடைய மூக்கை வந்து பகவானுடைய காலில் வந்து அர்ப்பணம் செய்த பூவை மட்டும் நுகர்வதற்கு மட்டும் பயன்படுத்துறார். தன்னுடைய நாக்கை பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்துறார். இப்படி அவருடைய எல்லா விதமான புலன்களையும் வந்து பகவானுடைய சேவையிலேயே அவர் ஈடுபடுத்திட்டதுனால எதுக்கையிலேயே மிகப்பெரிய வைஷ்ணவர் அவர் மாறிட்டார். பல நேரங்களில் பார்க்கலாம், பள்ளிகளில் கல்லூரிகள்ல இருந்து எங்கிட்ட சாதுகள்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல், மனதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து புலன்களை தவறான முறையில் பயன்படுத்துறாங்க, கண்களை அசிங்கமான விஷயங்களை பார்க்கறதுக்கு பயன்படுத்துறாங்க, மனதை அசிங்கமான விஷயங்களை நினைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க, பல கண்ட இடங்களில் சாப்பிட்றாங்க, மனதை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க, உடலை வந்து சரியா தவறான முறையில் பயன்படுத்துறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். உடனே நாங்கள் சொல்கிறோம், அப்போ புலன்களை வந்து கட்டுப்படுத்தணும்னா முதல் வழி புலன்களை வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தணும். ஈடுபடுத்தினா புலன்கள் வந்து மனது எல்லாமே கட்டுப்படுறோம். அதுவும் அவங்க மீண்டும் சொல்லக்கூடியது, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்தியை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்காதீங்க, ஆனால் புலன்களை கட்டுப்பட்டு மட்டும் கற்றுக்கொடுங்க. என் பையன் கெட்டு பெறக்கூடாது, டிவி பார்த்துடக்கூடாது, பிற பெண்களை பார்த்துடக்கூடாது, வெளியில் போய் இங்கே அசிங்கமாக சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து கோபம் குரோதம் உள்ளவனாக மாறிடக்கூடாது, நல்லவனாக இருக்கணும். ஆனால் பக்தனாக மாறிடக்கூடாது, நல்லா படிக்கணும், பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வெளிநாட்டு வேலைக்கு போகணும். இம்பாசிபிள் டாக், இது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. புலன் நடக்கினாலே ரெண்டுல ஒரு விஷயம் தான், உன்னுடைய புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினா புலன் வடக்கமாகும், கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலையா புலன்கள் வந்து எதுக்கோப்பு பாம்புக்கு சமானம். பாம்பு வந்து எந்த அளவுக்கு விஷம் உள்ளது, எதையாவது எப்ப மாதிரி கொத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய ஒவ்வொரு விதமான புலனும் புலன் இன்பம் எங்க கிடைக்கும், அதை எங்க கொத்தி எடுக்கிறதுன்னு ஆசை இருக்கும். புலன்கள் வந்து அந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். சனாதனகுமார்கள் சனத்குமார்கள் ஸ்ரீமத் பாகவத சொல்றாங்க, புலன்கள் பாம்புக்கு சமானம். ஒவ்வொரு புலனும் அதனுடைய புலன் ஆப்ஜெக்ட் அதனுடைய வேட்கையை பார்த்து வேட்கை உள்ளதாக விஷம் உள்ளதாக வந்து இருக்கும். கண் எப்ப பார்த்தாலும் பார்ப்போம், எப்படி அசிங்கமான அழகான பெண்கள் ஆண்கள் எங்க வராங்க, அவங்களை பார்ப்போம் தான் துடிக்கும் இயல்பு. அப்ப நீ கிருஷ்ண பக்தனாக மாறாத பட்சத்திற்கு புலனடங்குற பேருக்கு புலனடங்குற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எப்ப அந்த கண்ணை அவனுடைய நோக்கமான கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு நீ பயன்படுத்துறியோ அப்பதான் அவன் வந்து புலனடக்கம் உள்ளவனாக வந்து மாறுவான். என் பையன் வந்து கிருஷ்ண பக்தனாக மாற மாட்டான், புலனடக்கம் உள்ளவனாக மாறன்னா நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. சனத்குமாரர்கள் மீண்டும் ஸ்ரீமத் பாகவதர் சொல்றாங்க, மிகப்பெரிய யோகிகளே பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க, அவங்களால நடக்க முடிய காரியம் கிடையாதுங்கிறார். பாருங்க விஸ்வாமித்ரமணி 40,000 நவமணி மீண்டும் வந்து பெண் இன்பத்திற்கு வந்து அடிமையாயிருக்கார். ஆனா அவன் கிருஷ்ண பக்தனா மாத்துறதுக்கு சமுதாயத்தை மாத்துறதுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்ல, ஐயோ ஒரு கடவுளுக்கு போய் அடி பண்ணிடுவேன், ஆனா அவன் நல்லவனா வாழணுங்கிற ஆசை இருக்கு மாணவர்களை, ஆனால் நடக்கக்கூடிய காரணமே கிடையாது. இந்த புலனடக்கம் இல்லாத பட்சத்திற்கு, இந்த புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடாத பட்சத்திற்கு பக்தியில வந்து முன்னேறுவது வந்து நடக்கக்கூடிய காரியமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தமம் சமக சுகம் துக்கம் பவோ பாவோ, சுகத்திலையும் சரி இந்த உலகத்தில் உள்ள சுகத்திலையும் சரி இந்த உலகத்தில் உள்ள துக்கத்திலையும் சரி சம உணர்வு உடையவனாக இருக்கணும் மனிதன். பவோ பாவோ, இந்த உடலுக்கு தான் வந்து இறப்பு உண்டு, ஆத்மாவிற்கு வந்து இறப்பு இல்லைங்கிற ரகசியத்தை வந்து மனிதன் வந்து புரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க ஒரு விஷயம் இருந்து, நம்ம வந்து ஒரு மாமிசம் உண்ணக்கூடிய நபர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றோம், தயவு செய்து மாமிசம் உண்ணாதீங்க, அது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையவாகும். சொல்லலாம், என்னங்க உங்க பகவத்கீதையில தான் சொல்லியிருக்கிறேன், உடலுக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு வந்து என்ன கிடையாது, அழிவு கிடையாது. ஒரு பசுமாட்டை நாங்க கொள்றோம்னா பசுமாட்டுடைய உடலை தான் கொள்றோமே தவிர பசுமாட்டை தான் கொல்லலையே, காரணம் அவருடைய உடலை உயிரை வந்து நாங்க என்ன பண்ணல கொல்லல, காரணம் நீங்களே வந்து ஏன் பிரச்சாரம் பண்றீங்க இன்னொரு உயிரை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, பதில் புரியுது அவன் சொல்லக்கூடிய பதில், உயிருக்கு தான் அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ ஒரு பசுமாட்டை நாங்க கொண்டா கூட, ஒரு கோழியை கொண்டாலும் ஒரு ஆட்டை கொண்டாலும் கடைசி உயிரை தான் கொல்ல போறதே கிடையாது, நீங்க மீண்டும் அனாவசியமான உள்ள பிரச்சாரம் பண்றீங்க, எங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு என்ன பதில் சொல்றது. ஆனா நமக்கு தெரியும் கண்டிப்பா பகவான் சொல்லார், ஸ்ரீமத் பாகவத்ல பரிசுத் மகாராஜ் சொல்லியிருக்கார், 4 விதமான ஒழுக்க விதிமுறையை கண்டிப்பா கடைபிடிக்கணும், நோ மீட் ஈட்டிங், நோ ட்ரிங்கிங், நோ இல்லிசிட் செக்ஸ், நோ இன்டாக்சிகேஷன். வைஷ்ணவனா மாறனா கிருஷ்ண பக்தனா மாறனா அந்த 4 விதமான விஷயத்தையும் கடைபிடிக்கணும். எதுக்காக மீட்டிங் மாமிசம் சாப்பிடக்கூடாதப்போ, உயிரை அழிக்கவே முடியாது, ஒரு கோழியை கொள்றதுனால கோழியோட உடல உயிரை வந்தாலும் அழிக்க முடியாது, அதோட உடலை தான் கொள்றேன். மீண்டும் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை ப்ரோபாதர் எழுதுறார், அஹிம்சா அஹிம்சாங்கிற வார்த்தைக்கு சில ப்ரோபாதருக்கு பொருளரை கொடுக்கிறார். பொதுவாக மகாத்மா காந்தி சொன்ன அஹிம்சா வேற, எந்த விதமான உயிரினங்களையும் கொல்லவே கூடாதுங்கிறது அஹிம்சா. நீ நல்ல ஆழமா ஆழமாக ஆராய்ச்சி பார்க்க போனா வேதங்கள் வந்து உயிரை கொள்வதையும் தடை செய்யல, உயிரை கொல்லாமல் இருப்பதையும் தடை செய்யல. எப்படி நான் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம அடிப்படையான முறையில வந்து உயிரினங்களை கொல்லாம இருக்கோம்னா, இந்த 84 லட்சம் விதமான பிறவிகள்ல முதல்ல கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து எத்தனை லட்சம், 9 லட்சம் நீர்ல வாழக்கூடியது, அடுத்து நிலத்தில் வாழக்கூடியது, அடுத்து தாவரங்கள், அடுத்து பறவைகள், கடைசி மனிதனுடைய உடல் நம்ம வந்து அடையிறோம். இந்த ஜீவாத்மா முதல்ல ஒன் செல் அமீபாவில பறந்து சிறிது சிறிதாக ஏற்றம் பெற்று இந்த மனித வாழ்க்கையை பார்த்து போறான். இந்த மனித வாழ்க்கையை பார்த்து அவன் மேல போக போக ஜீவாத்மா தன்னுடைய பரிணாம சுழல் மூலமாக மேல பிறவிகள் எடுக்க எடுக்க அவனுக்கு கோவிந்தனை வந்து அடையக்கூடிய வாய்ப்பு வந்து என்ன வருது, நெருங்கிக்கிட்டே வருது. அப்படித்தானே, அப்கோர்ஸ் இந்த காலத்துல மனிதர்கள் மிருகங்கள் மாதிரி வாழ்றதுனால அவனுக்கு புரியவே இல்லை இந்த விஷயம். மனித பிறவி நெருங்க நெருங்க அவனுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து முன்னேறதுக்கு வந்து என்னது வாய்ப்பு வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ மிக முக்கியமாக சாஸ்திரத்தின் படி மனித பிறவிக்கு முன்னால 3 முக்கியமான பிறவிகள் இருக்கு. ஒன்னு குரங்குல இருந்து அவன் மனிதனாக வரலாம், அல்லது வந்து சிங்கம் புலியில இருந்து அவன் மனிதனாக வரலாம், அல்லது வந்து அவன் வந்து பசுவில இருந்து அடுத்த பிறவி மனிதனாக வரலாம். இப்ப பசுல இருந்து அவன் மனிதனாக வரக்கூடிய நேரத்துல பசுல உடல்ல சத்துவகுணத்துல வசிக்கிறான், அவனு நல்ல மனிதனாக சத்துவகுணம் உள்ளவனாக பிராமண ஜாதியில பெறப்படுகிறான். ரஜோகுணம் உள்ள மனிதனாக பெறப்படுகிறவன் வந்து போன பிறவில சிங்கமாகவோ புலியாகவோ இருந்தவன், குரங்காக இருந்தவன் வந்து இந்த பிறவில, அந்த குரங்காக இருந்தவன் இல்ல குரங்குடைய உடல்ல இருந்தவன் வந்து இந்த பிறவில வந்து ஒரு மனிதனுடைய உடல் ரொம்ப தமோகுணம் உள்ளவனாக வந்து இருக்கான். பொதுவாக சில பிரபுவா இருந்த மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த ஜீவாத்மாவின் இவர் பசுவக்குள்ள பசுவக்குள்ளது மிகப்பெரிய பாவமாக இருந்து கருதப்படுதுன்னா, ஒரு பசுவுடைய உடல் வந்து ஒரு பசுவுடைய உடல் ஒரு பசு கன்று பிறகுது, அது பகவானுடைய விருப்பப்படி அந்த பசுவுடைய உடல்ல வந்து ஒரு 30 ஆண்டுகள் வாழணும். நீ ஒரு 10 ஆண்டுகளே அதை கொண்டுட்ட, கொல்லும் போது அந்த பசுடைய உடல்ல வாழ்ந்த ஆத்மா மீண்டும் இன்னொரு பசுடைய உடல்ல வந்து மீண்டும் பிறந்து மீண்டும் 20 வருடங்கள் வாழக்கூடிய நேரத்தில் எக்ஸ்ட்ரா 10 வருடங்கள் வந்து அதுக்கு வந்து மனித பிறவி அடையக்கூடிய வாய்ப்பு வந்து என்ன ஆயிருது, பாதிக்கப்படுறது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது. அப்ப சாஸ்திரம் சொல்லுது, ஒரு கொலை பண்ற ஒவ்வொரு விதமான கொலைக்கும் விதவிதமான அளவுக்கு உனக்கு பாபம் கிடைக்கும். ஒரு கொசுவை கொள்ளும்போது உனக்கு குறைந்த அளவுக்கு பாபம், ஒரு பசுவை கொள்ளும்போது மிகப்பெரிய அளவுக்கு பாபம். காரணம், பசுவை கொள்ளக்கூடிய நேரத்துல ஒரு ஜீவா இன்னும் 20 வருடத்துல 20 வருடத்துலங்கும் போது அது வந்து இன்னும் 7000 நாள்ல அதுக்கு வந்து ஒரு மனித பிறவி பிராமணனுடைய பிறவி கிடைக்கும். அதை வந்து நீ என்ன பண்ணிருந்த, தடை பண்ணிருந்த. இப்போ உனக்கு வந்து அதிகமான முறையில பாபம் கிடைக்கும். அதனாலதான் மிக முக்கியமாக வந்து உயிரினங்களை கொள்வது வந்து வேதத்தை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, மாமிச உணவு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம், அவன் பகவானை நெருங்க வந்து நீ வந்து தடுத்துறத. மீண்டும் மனிதர்களையும் நீ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது. மனிதர்களையும் கொள்ளும் போது விதவிதமான நபர்களை கொள்ளும் போது விதவிதமான அளவிற்கு உனக்கு வந்து பாவங்கள் நடக்கும். உதாரணமாக, ஒரு சாதாரணமான மனிதரை கொள்ளும்போது உனக்கு பாவம் கம்மி, அதற்கு எதிராக ஒரு பிராமணனை கொள்ளும்போது பாவம் கூட. காரணம், பிராமணன் மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்னங்கிறத புரிஞ்சு தன்னுடைய உடலை வந்து தவத்திற்கும் தானத்திற்கும் பகவானுடைய சேவைக்கும் முழுமையான முறையில் அர்ப்பணிச்சுக்கிறான். அவன் இந்த பிறையிலே பகவான்கிட்ட போகிறான். அதனால அவனை கொள்ளுறது வந்து உனக்கு வந்து அதிகமான பாவத்தை உண்டு பண்ணும். சிறில புரோபாதர் மகாத்மா காந்தி சொல்லக்கூடிய அகிம்சையை வந்து சில நேரங்களில் கண்டிக்கிறார். இப்ப இந்த பிராணம் ஆன்மீக கலாச்சாரத்தை ஈடுபடுறவங்க வந்து புலன் அடக்கத்திற்காக வந்து பிற உயிரினங்களை கொள்வதை தவிர்க்கணும். அதே நேரத்தில் ஆன்மீக கலாச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட சில நேரங்களில் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லது பகவானே சேவைக்காக சில நேரங்களில் வந்து உயிரினங்களை கொல்லவும் செய்யணும் அப்படிங்கிறார் சிறில புரோபாதர். உதாரணமாக, அர்ஜுனன் பகவான் பகவத்கீதையில் என்ன சொன்னார், போர்த்தை கொல்லுங்கிறார். மீண்டும் அங்கு எதற்காக அவர் சத்திரியனாக அவன் இருக்கிறதுனால அவனை கொல்ல சொல்லார் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து அந்த சனாதன தர்ம கலாச்சாரத்தை வைஷ்ணவ கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த ஆன்மீக கலாச்சாரத்தை பின்பற்றாத கொடிய அரசர்களை வந்து பகவானே கொல்ல சொல்றார். அப்ப அந்த இடத்துல வந்து அகிம்சைங்கிறது நீ சொல்ற மாதிரி யாரையுமே கொல்லவே கூடாது அப்படிங்கறது அகிம்சை கிடையாது. ஜெயில வந்து உண்மையிலே பல பேரை கொன்ன ஒரு நபரை வந்து தூக்கு தண்டனை போடும்போது அந்த விஷயம் வந்து எல்லாராலும் என்ன பண்ணப்படுது, பாராட்டப்படுது. அதுபோல இந்த ஆன்மீக கலாச்சாரத்தை தடுக்கக்கூடிய நபர்கள் இந்த மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை கொன்னா கூட அது ஹிம்சை கிடையாது, உண்மையில் அது என்னது, அஹிம்சை. இந்த விஷயத்தை ரெண்டு பக்கமும் புரிஞ்சுக்கணும். புரியாத பட்சத்திற்கு வந்து அதனால தான் நமக்கு வந்து புலம்பிருக்கோம். ஏன்னா கிறிஸ்தவ சமயத்தில் உள்ளவங்க நமக்கு பிரச்சாரம் பண்றாங்க, என்ன நீங்க அர்ஜுனனை போய் மிகப்பெரிய பக்தன்ங்கிறீங்க, ஹனுமானை போய் மிகப்பெரிய பக்தன் சொல்றீங்க, ஹனுமான் வாழ்க்கையில் என்ன பண்ணா, அவன் என்ன ஹனுமான் வந்து மற்றவங்க மாதிரி உட்காந்துட்டு அதுவும் பண்ணுறார், அவர் தாடி வச்சுக்கிட்டு அது வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி உட்காந்து எப்பவும் அமைதியாக உட்காந்து பஜனை பண்ணாரா, அது எப்பவும் அமைதியாக வந்து வேதங்கள் மட்டும் படிச்சாரா, அப்படி செய்யல. ஹனுமான் என்ன பண்ணாரு, ஆக்சுவலா உண்மையில பல நபர்களை போய் கொன ராமாயணத்துல சொன்னா, இப்படிப்பட்ட நபர் போய் மிகப்பெரிய பக்தன் சொல்றீங்க. சாக்காத்து உங்களுடைய கடவுள் விஷ்ணு எடுத்துக்கிடுவோம், வரும்போது என்ன பண்ணா யாராவது கொண்டுட்டு தான் போறாரு, அவரை போய் நீங்க கடவுள்னு சொல்றீங்களே, இன்னும் குழம்பிட கூடாது. காரணம், ஆத்மா அழியப்படுறது கிடையாது. அப்ப உண்மையான ஆன்மீக காரணங்களுக்காக போர் செய்யப்படக்கூடிய நேரத்துல அது தர்மம், அது தர்மத்துக்கு எதிரான விஷயம் கிடையாது. அந்த இடத்துல அது உண்மையான முறையில் அகிம்சை. உண்மையிலே சிறில புரோபா சொல்லார், ஹனுமானை போல மிகப்பெரிய சிறந்த பக்தன் கிடையாது, யாருமே கிடையாது. காரணம், ஹனுமான் வந்து தன்னுடைய கோபத்தை வந்து உண்மையிலேயே கிருஷ்ண பக்திக்கு எதிரான நபர்களுக்கு வந்து என்ன பண்ணா, சரியான முறையில் வந்து பயன்படுத்தினான். அப்போ சரியான முறையில் தர்மம், அது அகிம்சா, அது அகிம்சாங்கிறார். ஆனா மகாத்மா காந்தி பிரச்சாரம் பண்ணது வேற, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் அகிம்சைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணல. அடுத்து துஷ்டி, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மனிதன் வந்து எப்போதும் வந்து போதுமன்ற மனமே பொன் செய்ய மருந்து உடையவனா இருக்கணும். காரணம், மனித வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்பட்டது, இவனு மற்றவன மாதிரி வந்து உலக இன்பங்களை வந்து மேலும் மேலும் அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடாது. தன்னுடைய மனித வாழ்க்கையை, தன்னுடைய மனித சக்தியை வந்து மேலும் மேலும் உலக இன்பங்களை அடையணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும்போது நம்முடைய அருமையான சக்தியையும் அருமையான நேரத்தையும் வந்து பகவானுடைய சேவையில பயன்படுத்துவதை விட்டு பௌதிகமான பொருட்களை நம்ம அடையிறதே வந்து முயற்சி பண்ண போறோம். பௌதிகமான விஷயத்திற்கு முடிவே கிடையாது. இன்னைக்கு வந்து லட்சாதிபதி ஆகணும்னு சொல்லி மனசு சொல்லும், லட்சாதிபதி ஆனப்பறம் என்ன சொல்ல மனசு மீண்டும் கோடீஸ்வரனா வரணும்னு சொல்லும், அதுக்கு முடிவே கிடையாது. கடைசியில் நம்மளுடைய மனித வாழ்க்கையை வந்து பகவானுடைய சேவையில வந்து ஈடுபடுத்துறது வந்து நம்ம வந்து மறந்துடுவோம். இது வந்து முடிவே கிடையாது. காரணம், இந்த உலக ஆசைகள் வந்து முடிவே கிடையாது. மீண்டும் வந்து நம்மளை மீண்டும் மீண்டும் கொண்டு போய் பக்தியிலிருந்து நம்ம வந்து அனாவசியமான முறையில் வந்து விலகி செல்கிறோம். இந்த விஷயத்தை விளக்குவதற்கு ஸ்ரீ ராமர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கதையை சொல்லும். யாருக்கு அந்த கதை ஞாபகம் வருது? உலக ஆசைகளை நீ மேலும் மேலும் அடையணும் ஆசைப்படும் போது இந்த மனித வாழ்க்கையை இழந்துருவ முடிவே கிடையாது. சில அது வந்து சாணக்கிய பண்டிட் மீண்டும் சொன்ன கதை. ஒரு மனிதன் வந்து ஒரு அரசர்கிட்ட வந்து ஒரு அரசர் வந்து ஒரு நாள் சொல்வார், இன்னைக்கு நான் தானம் பண்றேன். அப்போ பல நபர்கள் வருவாங்க. ஒரு ஏழை, ஏழையா இருக்கிறது தப்பு கிடையாது. நம்முடைய மனது கட்டுப்படாத மனது கட்டுப்படாத மனது இருக்கும்போது நமக்கு ஆபத்து. ஏழையா இருக்கிறது கூட பெரிய ஆபத்து கிடையாது. நம்முடைய மனதில் அதிகமான ஆசைகள் இருக்கும்போது நம்ம என்ன உண்மையிலே வந்து ஏழையா இருக்கும். பணம் எக்கச்சக்க இருக்கலாம், நம்முடைய மனதில் இன்னும் அதிகமான ஆசையா இருக்கும்போது நம்ம என்ன இருக்கும், உண்மையிலே வந்து ஏழையா தான் இருக்கும். காரணம் உன்னுடைய உள்ளுக்கு வந்து உனக்கு திருப்தி இல்ல. ஆக்சுவலா இப்போ இந்த அரசன்ட்ட வந்து பல பேர் வந்து நிலம் கேட்கறாங்க. நிலம் கேட்கறதுல ஒருத்தன் வந்து உண்மையிலே பேராசக்காரன். உன்னை அரசர் சொன்னார், உனக்கு எவ்வளவு நிலம் வேணும் அப்படிங்கிறார். உடனே ஏராளமான நிலம் வேணும் அப்படிங்கிறார். உன்னை அரசர் எவ்வளவு நிலம் வேணுங்கிறார், ஏராளமான நிலம் வேணும். உன்னை அரசர் சொல்லார், இப்ப சூரிய உதயம் ஆயிட்டு, சூரியன் அஸ்தமன ஆகும்னு நீ ஓடி போயிட்டு வா, எவ்வளவு நிலத்தை போடுறியோ அவ்வளவு இடத்தை நான் உனக்கு கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற. உடனே ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. மனசு அறிவு சொல்லுது, புத்தி சொல்லுது, நம்ம சொன்ன மாதிரி திரும்பி தரலாம், அவ்வளவு இடம் நமக்கு போதும்னு சொல்லுது. ஆனா வந்து மனசு சொல்லுது இன்னும் ஓடலாம், இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லுது. ஓடுறான் 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 ஓடுறான், சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல வந்து சூரியன் வந்து மறைய போகுது. அவர் சொன்னதே வந்து சூரிய மறையும்னு நீ வந்து என்ன திரும்பி வந்து வந்துடணும். ஓ, இன்னும் அரசர காரணம் பாதி நாள் தாண்டி போயிட்டான். அவன் பாதி நாளுக்கு மீண்டும் திரும்பி வர முடியாது, ஏற்கனவே களைப்பாயிட்டான். ஓ, இவ்வளவு நேரத்துக்கு மீண்டும் திரும்பி போயிடணும் அரசரை பாக்குறதுக்கு, இல்லைன்னா என்ன கிடையாது, ஒரு துணி இடம் கூட நமக்கு கிடைக்காது. அரசர் எப்படியாவது இப்ப மீண்டும் ஆசை கூடி போச்சு, இவ்வளவு இடம் நமக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் இடமா கிடைச்சிருந்து சொல்லி அரசர சாயங்காலத்துக்கு பாத்துணும்னு சொல்லிட்டு வேகமா மீண்டும் ஓடுதான். ஏற்கனவே வாழ் களைப்பா இருக்கிறான், உடல் களைப்படைஞ்சு அரசர் காலடியில வந்து மாரடைப்புல வந்து செத்து விடுதான். உடனே அரசர் தன்னுடைய அமைச்சரை பார்த்து சொல்லாரு, தூக்கி கொண்டு போறீங்க, இவனுக்கு கடைசியில் இப்ப தேவையான வந்து 6 அடி இடம் தான் அப்படிங்கிற. இப்ப மனிதனுடைய ஆசைகள் அதிகரிக்க கடைசி அவனுக்கு மரணம். மனித வாழ்க்கையை வந்து என்ன பண்றான், துர்பயோகம் பண்றான். இது எல்லா விதமான முறையில வரலாம், செல்வத்துல மட்டும் கிடையாது, வீரத்துல வரலாம். வீரனா இருக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. வீரனாக உலகத்திலே புகழ் உள்ளவனா மாறுவேன், கடைசியில ஒண்ணுக்குமே பயன்படாதவனா போயிருவார். ஹிட்லர் உலகத்தையும் அடைக்க ஆடணும் அப்படி ஆடணும், கடைசி ஒண்ணும் இல்லாம தன்னுடைய உடல தானே மாச்சுக்கிட்டார். கல்வியில கூட வரலாம், நான் இதை பிடிச்சிக்கிடுவேன், அதை பிடிச்சிடுவேன், இதை படிப்பேன், அடுத்து இந்த வேதத்தை படிப்பேன், இந்த ஊர்ல நான் மிகப்பெரிய பண்டிதன் இருப்பேன், அந்த ஊர்ல போய் மிகப்பெரிய பண்டிதன் இருப்பேன், இதை படிப்பேன் இதை படிப்பேன், படிச்சுட்டே போயிட்டே இருப்பேன். கடைசியில் அந்த கல்விக்கு வந்து என்ன பண்ணாது, கற்றது கைமண் அளவு கல்லாது கடல் அளவு, முடிவே கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணர் பகவத்கே கூட சொல்றார், வேதத்தை படிக்கிறது நல்லது, ஆனா அந்த வேதத்தின் மூலமாக வேதத்தை படிச்சு எனக்கு பக்தி செய்யறதுக்கு நீ முயற்சி பண்ணே தவிர வேதத்தை மட்டும் படிச்சுட்டே போயிருந்தா அது முடிவே கிடையாதுங்கிறார் பகவான். பகவான் சொல்லக்கூடிய உதாரணம், உனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தேவை, நீ மிகப்பெரிய குளத்துக்கோ ஆத்துக்கோ போற, உனக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை மட்டும் குடிச்சிட்டு வந்துடணும். அதுபோல வேதத்துல கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்து படிச்சுட்டு வரது நல்லதே தவிர மொத்த வேதத்தை நீ படிக்க உட்காந்துனாக்க கடைசியில் கிருஷ்ணன் மறந்துடுவேன், எங்கேயோ போய் நிற்பேன். காரணம் அதுல ஒரு விதமான மாயை, நான் அதை படிச்சவன், நான் இதை படிச்சவன், நான் பெரியாள் நிறுவிகள்ங்கிற மாயை நமக்கு இருக்குது, அதுக்கு முடிவே கிடையாது. அதான் துஷ்டி போதுங்கிற மனது உள்ளவனா இருக்கணும், கிருஷ்ண பக்தியில மட்டும் முன்னேறதுக்கு நமக்கு வந்து விருப்பம் இருக்கணும். லௌல்யம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா, தீவிரமான முயற்சி, தீவிரமான ஆசை. அந்த ஆசை நம்ம எல்லாருக்கும் இதயத்தில் இருக்கு. ஒன்னு பணத்தை அடையணும், அல்லது புகழை அடையணும், அல்லது கல்வியை அடையணும், அல்லது வீரத்தை அடையணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா அந்த தீவிரமான ஆசை எதுல இருக்கணுங்கிறார் பகவான், கிருஷ்ணர் அடையணுங்கிற அந்த தீவிரமான ஆசையை, அந்த ஆசை உணர்வை வந்து கிருஷ்ணர் அடையணும்னு நீ மாத்தி விடணும். ஒவ்வொருக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கு. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நம்ம தான் மிக அழகானவங்க நிரூபிக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் இந்த தீவிர ஆசையை வந்து கிருஷ்ணர் அடையணுங்கிற ஆசையாக நீ மாத்தணும். அதுக்காக வந்து நீ எவ்வளவு தீவிரமா ஆசைப்படலாம், இன்னைக்கு 16 மாலை ஜெபம் பண்றேன்னா நாளிலிருந்து 30 மாலைகள் பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன், நாளிலிருந்து காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். கிருஷ்ணனுக்கு இந்த 2 பொருட்கள் வந்து சமைச்சேன், நாளிலிருந்து 10 பொருட்கள் பகவானுக்காக சமைப்பேன், 10 விதமான பதார்த்தங்கள் சமைப்பேன். இன்னைக்கு 2 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணேன் பகவத்கீதையில, நாளைக்கு ஒரு நாளைக்கு 5 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுவேன். இந்த 1 வருஷத்துக்குல பகவத்கீதையில 70 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவேன். இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு 100 ரூபா டொனேஷன் கொடுத்தேன், அடுத்த வருஷத்துல இருந்து மாசத்துக்கு 1000 ரூபா டொனேஷன் கொடுப்பேன். இன்னைக்கு என்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையில நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரத்தை கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்தினேன், நாளை இருந்து 20 மணி நேரத்தை கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்துவேன். அந்த வரியை வந்து கிருஷ்ணரை வந்து அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கூட்டிக்கிட்டே போனோம், அப்படி ஸ்டக் அப்பாய் நிக்க கூடாது. இதுக்கு வந்து நித்தியமான விஷயம், நீ கிருஷ்ணர் பக்கம் நெருங்க நெருங்க கிருஷ்ணன் ஓ பக்கத்துல நெருங்க வரப்படுறார். அப்புறம் வந்து உனக்கும் கிருஷ்ணனுக்கும் வந்து பக்தியில வந்து என்ன பண்ண போறது, போட்டி நடக்க போகுது. இந்த வருஷம் 2 பகவத்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், அடுத்த வருஷம் கிருஷ்ணக்காக பிரபாக்காக 20 பகவத்கே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காண்பேன். இந்த வருஷம் நம்முடைய கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்கு 4000 பேர் வந்தாங்க, அடுத்த வருஷம் நம்ம 8000 பேர் வரவைக்கணும் இஸ்கான் சார்பில். அந்த மாதிரி மனிதனுக்கு என்ன வேணும், அதுதான் வந்து உண்மையான லௌல்யம், உண்மையான தீவிர ஆசை. அப்படி ஆசை இருக்கணுங்கிறார். பௌதிகமான விஷயத்துல இந்த மாதிரி தீவிரமான ஆசை கிடைக்க கூடாது. அடுத்து முக்கியமான விஷயம், தானம், தபம் தானம், தபம் என்பதற்கு தயாராக இருக்கணும். கிருஷ்ண பக்தியில தவங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நம்முடைய புலன்களுடைய விருப்பங்களை ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக நம்ம தியானம் பண்றோம், அதுக்கப்புறம்தான் தபம். நம்மளும் காலையில் எல்லாருமே படுத்து வரங்களா நல்லா தான் இருக்கும், காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் அப்படி சினிமா பாட்டு கேட்டுட்டு படுத்து வரங்க நல்லா தான் இருக்கும். இதனால நம்ம 4 மணிக்கே நம்மளுடைய உறக்கத்தை விட்டுட்டு எந்திரிக்கிறோம். தபம் கஷ்டம் தான் முதல்ல, எதற்காக செய்யறோம்? உன்னால இதை செய்வதன் மூலமாக ஒரு உயர்ந்த குறிக்கோளை வந்து நம்ம என்ன அடைய முடியும், ஒரு உயர்ந்த பலனை பேரின்பத்தை நம்மளால அடைய முடியும். எல்லாருமே சமைச்சவனே சாப்பிடுவாங்க, நம்ம மட்டும் என்ன பண்றோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம். காரணம் அதுல ஒரு தவம் இருக்கு, மனசு சொல்லும் உடனே எடுத்து சாப்பிடணும்னு சொல்லும். இருந்தாலும் நம்ம நம்முடைய மனதை கட்டுப்படுத்துறோம், அப்படி செய்வதன் மூலமாக கிருஷ்ண பக்தியில முன்னேற போறோம். ஊர்ல வெளியில போறோம், சாப்பிடுவதற்கு விதவிதமான பதார்த்தங்களை எல்லாரும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம், தவம் பண்றோம், நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்துறோம். கோயில போய் சாதுகளுக்கு உளுந்து நமஸ்காரம் பண்றோம், நம்முடைய மனது அகங்காரம் சொல்லும், எதுக்கு போய் இப்படி உளுந்து கொள்ளணும், நம்மளும் மற்றவங்க மாதிரி நிமிந்து நிக்கலாமான்னு சொல்லும். காரணம் இந்த மாதிரி தவங்களை பண்ணுவதன் மூலமாக ஏகாதசினைக்கு எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் என்ன பண்ணணும், விரதம் இருக்கணும், கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த தவங்களை செய்வதன் மூலமாக எதிர்காலத்துல ஒரு உத்தமமான உயர்ந்த நிலைமையை நீ அடைய போற. உலகத்துல எந்த ஒரு விஷயம் வந்து உனக்கு நிலையான நிரந்தரமான சுவையை கொடுக்குமோ அந்த விஷயமான அந்த நபரான கிருஷ்ணர் அடைய போற. அதனால இந்த தவத்தை வந்து செய்வதற்கு வந்து மனிதன் வந்து தயாராக வந்து இருக்கணும். பிரம்மச்சரிய விரதம், வெறும் பிரம்மச்சரியம் வந்து நல்லது கிடையாது, அந்த பிரம்மச்சரிய விரதம் மனிதன் எதுக்காக இருக்கிறான், கிருஷ்ண பக்தி அடைவதற்காக அந்த பிரம்மச்சரியத்தை வந்து கடைபிடிக்கிறான். பிரம்மச்சாரிய சன்னியாசியோ எதுக்காக பிரம்மச்சாரிய சன்னியாசியாக மாறுறாங்கன்னா, தங்களுடைய இந்த அரிய மழை வாழ்க்கையை வந்து புள்ளடக்கத்தோட நம்ம இருக்கக்கூடிய நேரத்துல, பெண் இன்பத்தை தவிர்க்கக்கூடிய நேரத்துல, கிருஷ்ணருக்கு நமக்கு சேவை செய்து என்ன கிடைக்கும், அதிகமான வாய்ப்பு கிடைக்கும்ங்கிற எண்ணத்துல வந்து கிருஷ்ண உணர்வு பிரம்மச்சாரியாக வந்து இருக்கிறாங்க. வெறும் பிரம்மச்சாரி ஆகி என் பெரியார பிரம்மச்சாரியும் சொல்லக்காக இல்ல, அந்த பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியமும் கிடையாது. காரணம் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பதன் மூலமாக அவங்க பெண் இன்பத்தை பெண் சங்கமத்தை தவிர்ப்பதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ண முடியுது, கிருஷ்ண பக்தியில வந்து கிருஷ்ணருக்காக அதிகமான சேவைகள் வந்து செய்ய முடியுது. அதே போல குடும்ப வாழ்க்கையில் வாழக்கூடிய கிரகஸ்தன் கூட தானம் தவம்னா என்ன அர்த்தம்னா, எப்ப மட்டும் குழந்தைகள் பத்துக்கணும்னா சாஸ்திரம் சொல்லுதுன்னா, எப்ப வந்து நான் ஒரு பக்தனை உருவாக்கணும்னு நினைக்கிறானோ அப்பதான் குழந்தைய பத்துக்கணும். குழந்தைகள் வந்து கிரகஸ்தாக்கள் வந்து அதிகமான முறையில் உண்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா தான் உண்டு பண்ணக்கூடிய குழந்தைகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வுடைய கிருஷ்ண பக்தனாக மாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. சாஸ்திரம் வந்து வன்மையான முறையில் கண்டித்து சொல்லுது, ஒரு தாயின் பேரால தன்னுடைய பையனையோ தன்னுடைய மகளையோ தன்னுடைய மகனையோ கிருஷ்ண பக்தியில கொண்டு வர முடியலனா அவன் வந்து தந்தையா இருக்கிறது அருகதையே இல்லைன்னு சொல்லுது. ஒரு அரசன் வந்து தன்னுடைய பிரஜைகளை வந்து கிருஷ்ண பக்தனா மாற்ற முடியலையா, அவன் அரசனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இப்ப தாயின்பேருடைய முக்கியமான கடமை, ஒரு பையன் வந்து கிருஷ்ண பக்தனா மாறனா கடைசியில பொறுப்பு வந்து யாருக்குன்னா தாயிருந்தேருக்கு தான். காரணம் தாயிரநேர் வந்து தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து சரியான முறையில செய்யல. மக்கள் நினைக்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், இந்த கலியுகத்துல சொத்து சேர்த்து வைக்கணும், அது மிக உயர்ந்த கல்வியை கொடுக்கணும், மக்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க புது ட்ரெஸ் தேவையான கேட்பாங்க, அடுத்து வந்து பகவத்கிட்ட வாங்கறதுக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க, கொடுங்க கொடுங்கமான்னு சொன்னா யோசிப்பாங்க, 100 ரூபாயா பகவத்கிட்ட 100 ரூபா கொடுத்தா வாங்கணும்னு கேட்பாங்க. புலன் என்பதுக்கு தாயிரநேர் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இதே காலேஜ்ல ஒரு புக்கு போய் கேட்கறோம், 200 ரூபா 300 ரூபா தரையின மாதிரி புக் இருக்கும் அக்கௌண்டன்ஸுக்கு, அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க புலன் என்பதுக்கு. ஆனா ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து வாங்கணும்னாக்க தாயிரநேர் இருந்து தவிர்க்கிறாங்க. ஆனா அதற்கு மாறாக சாஸ்திரம் சொல்லுது, உன் பையனுக்கு நீ ஒண்ணுமே கத்துக் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அது கத்துக் கொடுத்தாலே நீ உண்மையான தாய் தந்தையா மாறிவிட. மீண்டும் இன்னொரு விதமாக சொல்ல போனா, புத்திரன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சமஸ்கிருதத்தின்படி, எந்த ஒரு மனிதன் வந்து பக்தனாக மாறி தன்னுடைய தாய் தந்தையரை வந்து முக்தி பாறைக்கு எடுத்துட்டு போறானோ அவன் பேர் தான் புத்திரன். மீண்டும் என்னுடைய பையன் ரொம்ப பெரிய பிள்ளைங்க, அந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க அப்படிங்கிற எப்படி சொல்றாங்க கலியுகத்துல, அந்த பையன் அமெரிக்காவில் போய் இன்ஜினியரா மாறி மாசம் தோறும் தன்னுடைய பையனுக்கு 2 லட்சம் அனுப்பிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல பையங்க சூப்பர் பையங்க. அதே குடும்பத்தில் ஏதோ ஒரு பையன் வந்து பிரம்மச்சாரியாவோ சன்னியாசியாவோ கிருஷ்ணாவுக்கு இஸ்கானுக்கு போயிருப்பான், பையனா அது பிள்ளையா அது அம்மா அப்பா விட்டுட்டு எங்கே போய் பிரம்மச்சாரியாய் சன்னியாசியாயி ஏதோ ஒரு நபருக்கு உழைச்சிட்டு உட்காந்துருக்குது, அது பிள்ளையா அப்படிம்பாங்க. அதற்கு மாறாக புத்திரன் உண்மையான புத்திரன் என்ன அப்படின்னாக்க, சாஸ்திரத்தின்படி வேதத்தின்படி அந்த காலத்துல குருகுலம் இருக்கும், அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ரொம்ப குழந்தைகள் இருக்கும், உண்மையிலே கடைசி குழந்தையை கொண்டு போய் கண்டிப்பாக வந்து பிரம்மச்சரி ஆசிரமத்தை கொண்டு விட்டுருவாங்க, இந்த பையனை வந்து கிருஷ்ணருக்கே வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த பையனை வந்து பிரம்மச்சரியா இருப்பான். மூத்த பையனுடைய பொறுப்பு தான் முக்கியமாக தாய் தந்தையர் வந்து கவனிக்க வேண்டியது, அவன் கிருஷ்ண பக்தியில கவனிப்பான், எல்லாருமே கிருஷ்ண பக்தியாக இருப்பாங்க கிரகஸ்த ஆசிரமத்தில். இப்போ அவனுடைய பேர் தான் உண்மையான புத்திரன், அதுக்காக வந்து அவன் வந்து தபம் இருக்கு, தபம் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். உண்மைதான் நமக்கு மனசு நல்லா தான் இருக்கும், பையன் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு அனுப்பினா நம்மளும் வீட்டில் உட்காந்து கலர் டிவி பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் தோணும். ஆனால் அதை தவிர்க்கணும் அந்த எண்ணத்தை, நம்முடைய பையனை நம்முடைய குழந்தை கிருஷ்ண பக்தனாக மாற்றணும். கிருஷ்ண பக்தனாக மாறும்போது நமக்கும் நிரந்தரமான நன்மை, அவனுக்கும் நிரந்தரமான நன்மை. அதுக்கு மாறாக பௌதிகத்தில் வந்து நம்முடைய பையனை நம்ம வளர்க்கணும் வளர்க்கணும் நினைக்கும் போது நம்மளை அறியாமல் நம்முடைய பையனுக்கும் குழந்தைக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம், தீங்கு பண்றோம். ஆக்சுவலாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையான நன்மையை நம்ம பண்ணலை. காரணம் பௌதிக இன்பத்தை அனைவரும் மூலமாக நம்முடைய பையனுக்கும் உண்மையான சந்தோஷம் வந்து கிடைக்க போறதே கிடையாது ஒரு நாளும். ஏன்னா இறுதியான இன்பம் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கிருஷ்ண பக்தர் தான் கிடைக்குமே தவிர பௌரியத்தில் கிடைக்க போறது கிடையாது. இப்ப கிருஷ்ண பக்தியுடைய முன்னேற்றத்துக்கு, குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு தாய் தந்தர் தடையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய் தந்தர் வந்து ஸ்ரீமத் பாகவத்தின்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து சத்ரு, எதிரி. ஆனா கலியுகத்தில் உள்ள தாய் தந்தர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அவசியம் வந்து இஸ்கான் இயக்கத்துக்கு வந்து இருக்கு. அடுத்து எசக, மிக முக்கியம் தானம், எசக ரெண்டு வார்த்தை. தானம்னாக்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல அது கல்வியாக இருக்கலாம், முக்கியமாக செல்வத்தை குறிக்கிறது. தானம் கொடுக்கணும், யாருக்கு தானம் பண்ணணுங்கிறத பகவத்கீதை மிக விளக்கமான முறையில் சொல்லுது. ரோட்ல உட்காந்துக்கூடிய பிச்சைக்காரனுக்கா, அது நம்ம வீடு தேடி வரக்கூடிய பிச்சைக்காரனுக்கா, அது நம்ம ஊர்ல வந்து இளைஞர் சங்கம் இருக்கும், இந்திய இளைஞர் சங்கம், அல்லது காந்தி நகர் இளைஞர் சங்கம், ஒரு ரிசிப்டோட வருவாங்க, அவங்களுக்கு தானம் கொடுக்கணுமா? அல்லது பிரபலமான நாஸ்திகவாதி அரசியல் கட்சிகள் வரும், அதுக்கு தானம் கொடுக்கறதா? அல்லது கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டுறதா? நம்ம பல விதமான நம்மளை அறியாமல் தானம் கொடுக்குறோம். இந்த தானத்திலே சிரேஷ்டமான தானம் என்ன? பகவத்கீதை சொல்லவே தானமே மூன்று விதமான குணத்துல செய்யப்படலாம். ஒவ்வொரு விதமான தானமும் ஒவ்வொரு விதமான பலனை வந்து அளிக்கும். ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் போடுற 2 ரூபா போட்ட, அந்த 2 ரூபாயில 1 ரூபாய்க்கு போய் சிகரெட் வாங்கி முடிச்சிட்டான், உனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கிறது போல, என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். காரணம், அந்த சிகரெட்டை நீ பணம் கொடுக்கலாம் என்ன பண்ணிருக்க மாட்டான், அந்த பாவத்தை வந்து அவன் பண்ணிருக்க மாட்டான். ஆனா நீ வந்து இந்தியாவோட ஜனாதிபதியா இருக்கிற, நீ நினைக்கிற நம்ம ஜனாதிபதி முஸ்லீம் சமயத்தில் உள்ளவங்களும் ஆசைப்படுறாங்க, பசுவை கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய பசுவை கொள்ளக்கூடிய அமைப்பு டெல்லியில ஓபன் பண்ணிருக்கிறாங்க, ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு கையெழுத்து தானே போட போறோம், கையெழுத்து போட்டு நம்மளா சாப்பிட போறோம், பசு பசு மாமிசம் அவங்க தான் சாப்பிட போறாங்க நினைச்சு கையெழுத்து போட்டுருக்கோம். அங்க டெய்லி எத்தனை பேர் சாப்பிடறோம்? 1 லட்சம் பேர் பசு கொண்டு, 1 லட்சம் பசு டெய்லி கொல்லப்படுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பசு கொல்லப்படுதுன்னா, அதுல வந்து 50% 50,000 பசு எந்த பாவத்தை அனுபவிக்கிறதோ, பாவம் கஷ்டப்படுறதோ, அந்த பாவத்தை வந்து யார் அனுபவிக்கணும்? பிரசிடன்ட் அனுபவிக்கணும். இப்ப தானம் கொடுக்கும்போது எச்சரிக்கை இருக்கணும், யாருக்கு தானம் கொடுக்கணுங்கிறது எச்சரிக்கை இருக்கணும். பிச்சைக்காரனுக்கும் சிகரெட் கொடுக்கிறவனுக்கும் மது இருந்தவனுக்கும் தானம் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கவே கூடாது. நம்ம சில நேரத்தில் நினைக்கும், தாராளம் மனப்பான்மை, பாவம் கஷ்டப்படுறான், நம்முடைய ஃப்ரெண்ட் ஒரு சிகரெட் வாங்கி கொடுப்பாமே, சிகரெட் வாங்கி கொடுத்தா அச்சு அவனுக்கு பாவம் வருது. அடுத்து யதார்த்தமான மனிதர்களுக்கு தானம் பண்ற, ஸ்கூலுக்கு தானம் பண்ற, அப்புறம் வந்து அன்னதானம் பண்ற, ஊனமுற்றவருக்கு சைக்கிள் டச்சா வாங்கி கொடுக்குற, அவனுடைய கண்ணை தானம் பண்ற, சில சாஸ்திரப்படி அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. கண் தானம் பண்றது, கிட்னி தானம் பண்றது, ரத்த தானம் பண்றது. சில நேரம் ரத்த தானம் பண்ணக்கூடிய மாணவர்கள் ரொம்ப புகழ் உள்ளவங்களா இருப்பாங்க, நான் இத்தனை பேருக்கு ரத்தம் தானம் பண்ண, நீ என்ன இருக்கிற ரத்தத்தை நீ தானம் பண்ணே அப்படிவாங்க. ஆனா நிரந்தரமான தானம், இந்த ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும். உண்மையில ஒருத்தனைக்கு நீ ரத்த தானம் பண்ணினாக்கா, இன்னொரு பிறகு உனக்கு வந்து உடல்ல 2 லிட்டர் தானம் இருக்கிறது, ரத்தம் இருக்கு, பல பகவான் கூட கொஞ்சம் ரத்தத்தை கொடுப்பாரு, அவ்வளவுதான் பலன், வேற பலன் எதுவுமே கிடையாது. அவனுடைய உடல்ல ரத்தம் ரொம்ப ஓடுதுன்னா பழைய பிறகு அந்த ரத்தம் அதிகமாக மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துருப்பான் இருக்கும். இந்த சாதாரணமான பௌதிகமான பலன்கள் தான் கிடைக்கிறது. ஆனா தானம் யாருக்கு செய்யப்படணும்னா, இந்த மதிய சமுதாயத்திற்கு இப்போதைக்கு கிருஷ்ண உணர்வு தேவை, கிருஷ்ண பக்தி தேவை. சன்னியாசிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, திரிதண்ட சன்னியாசினா வைஷ்ணவ சன்னியாசி தன்னுடைய தண்டத்துல வந்து 3 கம்பு வச்சிருப்பார். அந்த 3 கம்புக்கு அர்த்தம் என்னன்னா, மனம் வாக்கு புத்தி 3 கிருஷ்ண பக்தியில வந்து அவர் ஈடுபடுத்தி கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்துக்கு அவர் பயன்படுத்துறார். அப்போ அந்த சன்னியாசிக்கு வந்து பொருள் தேவை. பொருள் எதுக்காக தேவைன்னா, தான் வீடு கட்டி வாழ்றதுக்கு கிடையாது, தான் வந்து செல்வத்தை அனுபவிப்பதற்காக கிடையாது. இந்த இஸ்கானுக்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு இப்ப செல்வன் தேவை. எதுக்காக தேவை அப்படின்னாக்க, வந்து கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்காக செல்வன் தேவை. அப்போ அந்த வைஷ்ணவர்களுக்கு நீ அந்த உயர்ந்த குறிக்கோளுக்காக வந்து தானம் செய்யும் போது உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன பலன்? அபரீதமான பலன். உதாரணமாக பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு நபர் வந்து கிருஷ்ணனுடைய ஆலயத்தை அமைக்கிறதுக்காக, விஷ்ணுவுடைய ஆலயத்தை அமைக்கிறதுக்காக தன்னுடைய கிராமத்திலேயே, தன்னுடைய நகரத்திலேயே, தன்னுடைய இடத்த வந்து டொனேஷனா தானமா கொடுத்தாருன்னா, அவருக்கு உடனே எங்க இருக்கிற வைகுண்டத்துல வந்து இடம் இருக்குன்னு பகவான் சொன்னார். சாரூபிய முக்தி, தன்னை போலேயே ஐஸ்வர்யங்கள் உள்ள முக்கிய அங்கே கிடைக்க முடியாது. ஏன்னா மிக உயர்ந்த குறிக்கோளுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த கோயிலை பயன்படுத்தி எத்தனையோ ஜீவாத்மா பேக்டர் வைகுண்டம் இருப்பான். ஒவ்வொருத்தனுடைய கருணையும் இன்னும் யாருக்கு கிடைக்க போது? அங்கே இடம் கொடுத்தவனுக்காக கிடைக்க போது. அதுவும் கிரகஸ்தருக்கு ரூபகோசாமி சொல்லக்கூடிய உதாரணம், தன்னுடைய வருமானத்தில் குறைஞ்சது 50% தானம் பண்ணுங்கிறார். 50% நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ உள்ள கலியுகத்தில் வந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை நம்மளால முழுமையான முறையில் கடைப்பிடிக்கல. ஒரு மனிதன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 500 ரூபாய் வந்து பசுபை கிருஷ்ணனுக்கு மனிதனா போட்டணும். நம்ம அந்த மாதிரி போட மாட்டோம், அந்த ஸ்டாண்டர்டு வரல. குறைந்தது புரோவார் மீண்டும் இஸ்கான சொல்லாங்க, 5% நம்ம பண்ணணும், அந்த மனப்பான்மை வந்து வளர்த்துக்கணும். ஏன்னா பிரம்மச்சாரியுடைய முக்கியமான கடமை வந்து தவம் பண்றது, சாஸ்திரங்கள் படிக்கிறது. கிரகஸ்தனுடைய முக்கியமான கடமை விருந்தினர்களை உபசரிக்கிறது, தானம் பண்றது. வனப்பிரசனுடைய முக்கியமான கடமை தவம் பண்றது. சன்னியாசியுடைய முக்கியமான கடமை ஒரு இடத்துல கூட தங்காம, பற்று இல்லாம உலகம் முழுசு போய் பிரச்சாரம் பண்றது. இந்த 4 பேருக்கும் 4 முக்கியமான கடமைகள் வந்து இருக்கு. அடுத்து கடைசி எசக, புகழ். இப்ப புகழ் உள்ள மனிதர் யார் இந்த உலகத்துல? பில் கிளேடன், ஜார்ஜ் போஸ், சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் யார் புகழ் பெற்றவங்க? சானியா மிஸ்தா, வேற யார் புகழ் உள்ளவங்க இந்த ஊர்ல இப்போதைக்கு? அமிதாப் பச்சன். பாடபுஸ்தகத்தை எடுத்து படிச்சு பார்க்கலாம், பாடபுஸ்தகத்தில் நெப்போலியன், ஹிட்லர், நம்மளுடைய புகழ் குறைஞ்சிட்டே வரும். மகாத்மா காந்தி சிரம மட்டும் இருக்குது, மக்களுக்கு எனக்கு தெரியாது. கொஞ்ச காலம் கழிச்சு நம்மளுடைய பையன் கேப்பான், யார் இந்த தாத்தா யார் பாருமா? காரணம் அவருடைய சிலதான் இந்தியாவில் இருக்க தவிர வரவர் அவருடைய புகழ் குறையுது. இது மாதிரி பல விதமான புகழ் மக்கள் நபர்கள் இருக்காங்க. ஒண்ணு அரசியல் ஆளு மூலமாக புகழ் வாய்ந்தவராக இருப்பாங்க, அல்லது சினிமா துறை மூலமாக புகழ் பெற்றவராக வந்து இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாட்டு மூலமாக புகழ் பெற்றவராக இருப்பாங்க. இப்ப இதை பார்த்துட்டு நமக்கும் நம்ம சமுதாயத்தில் ஆசைப்படுது, நம்மளும் இது மாதிரி புகழ் வாய்ந்த மனிதராக. நான் ஸ்கூல்ல கேட்பாங்க நம்மகிட்ட, நீ என்னன்னு ஆசைப்படுத, உனக்கு ஒரு பையன் எழுந்திருச்சுவான், சரசிவி அவன் மாதிரி நானும் மிகப்பெரிய என்ஜினியராக மாதிரி காமிப்பேன். ஓ சூப்பர் பையன், என்ன அருமையான பதில் சொன்னான். அடுத்த ஒரு பையன் சொல்லலாம், நான் வந்து மிகப்பெரிய சச்சின் தெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட் பிளேயராக மாதிரி காமிக்கணும். அடுத்த ஒருத்தன் சொல்லலாம், இந்த விண்வெளியில் போனாங்களே ஒரு அம்மா அஸ்ட்ரோநாட் இந்தியா ஒரு பெண்மணி போனாங்க கல்பனா, அவங்கள மாதிரி நானும் வந்து மிகப்பெரிய அஸ்ட்ரோநாட் என்ஜினியராக மாறணும், அல்லது இந்தியாவோட ஜனாதிபதி அப்துல் கலாம் மாதிரி நானும் ஜனாதிபதியாக மாறணும், நானும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக மாறணும். உடனே நம்மளாம் யோசிக்கிறோம், உண்மையில் நம்ம புள்ளி புள்ள புத்தி உள்ளவனாக இருக்கிறான், மிகப்பெரிய இந்த புகழ் வாய்ந்த மனிதராக இருக்கிறார். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற மனிதர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த உலகத்துல வந்து பாராட்டம் இருக்கு. ஓ மிக புகழ்ந்த மனிதராக வந்து மாறிட்டான். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு முறை நான் வந்து காலேஜில் படிக்கக்கூடிய நேரத்தில் திருநெல்வேலி மாவட்ட அளவில் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் காம்படிஷன் நடந்தது. இப்போ எங்களுடைய ஸ்கூலுக்கு சார்பில் கலந்து கொடுக்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இரண்டு முறை வந்து எனக்கு வந்து முதல் மாணவனாக வந்து வந்துட்டேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு காலையில் வந்த உடனே, திங்கட்கிழமை காலையில் வந்த உடனே ஸ்கூலில் உள்ள எல்லா சார் ஹெட்மாஸ்டர் எல்லாரும் வந்து நம்மளை வந்து பாசத்தோடு வந்து, ஓ உங்களை மாதிரி புகழ் உள்ள நல்ல மாணவன் நாங்கள் பார்த்ததே கிடையாது, நம்மளுடைய பள்ளிக்கு நீ வந்து இந்த மாதிரி பெருமைப்படுத்திருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நமக்கு உண்மையிலே அந்த நேரத்தில் இதயத்தில் ஒரு சந்தோஷம், ஓ உண்மையில் நம்ம பெரியார் நம்முடைய ஸ்கூலுக்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், பெருமையை சேர்த்திருக்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் உண்மையான புகழ் வந்து இது கிடையாது. அதுவும் அந்த இடத்துல புகழ் வாய்ந்ததுக்கு இன்னொரு காரணம், வெளிப்படையான முறையில் சொன்னேன், அன்னைக்கு எனக்கு பிரைஸ் கொடுத்தது வந்து அப்போதைக்கு தமிழகத்தில் ஒரு பிரபலமான நடிகை எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த நியூஸ் சொன்னதுனால்தான் மாணவர்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், அவ்வளவு பிரபலமான நடிகைட்ட நீ வந்து பிரைஸ் வாங்கியிருக்கிறியா, அப்ப நீ எவ்வளவு மிக உயர்ந்த ஆத்மா. இப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய துரதிருஷ்டமான சம்பவம், அந்த உபச்சாரிட்ட வந்து பிரைஸ் வாங்கினது. அது மங்களகரமான சம்பவம் கிடையாது, தமிழகத்திலேயே மிக பிரபலமான உபச்சாரிட்ட போய் நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலே துரதிருஷ்டமான சம்பவம் அது. ஆனா பௌதிக நடத்துல அது பெரிய விஷயம், ஓ அவ்வளவு பெரிய நடிகைட்ட போய் நீ பிரைஸ் வாங்கிட்டு எவ்வளவு மிகப்பெரிய மாணவன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சொல்லார், வாழ்க்கையில புகழ் பெற்றவன் யார சொல்லணும் அப்படின்னாக்க வந்து, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிருஷ்ண பக்தன் யாரோ அவன் தான் உண்மையில புகழ் அடைந்தவன். கலியுகத்துல சொல்லப்போனா ஸ்ரீல புரோபாதரை தவிர உலகத்துல புகழ் உள்ள மனிதன் எவனுமே கிடையாது. காரணம் தன்னன் தனி மனிதனாக வந்து இந்த கலியுகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை வந்து சாதாரணமான முறையில் நல்ல முறையில போதிச்சு அவர் தவிர வேற யாருமே கிடையாது. இன்னொரு முறையில் ஆழமானவர்களை யோசிச்சு பார்க்க போனவனா இந்தியாவோட பிரதம மந்திரி இந்தியாவில் வேணா தெரியுமா இருக்கும், தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டார் தமிழகத்துல வேணா தெரியுமா இருக்கும், ஆந்திராவில் போய் கேட்டா கூட யாருக்கும் தெரியாது, யூபியில போய் கேட்டா கூட யாரும் தெரியாது. ஒரு கிருஷ்ண பக்தனாக நீ உண்மையான முறையில புகழ் வாய்ந்தவனாக மாறுத, இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலகத்துல நீ சுத்த பக்தனாக மாறுத, உன்னுடைய புகழ் எங்க எல்லாம் எங்கெல்லாம் தெரியும், ஈரேழு பதினாலு உலகங்கள்லையும் தெரியும், இந்திரனுக்கு தெரியும், சந்திரனுக்கு தெரியும், திக் பாலகர்களுக்கு தெரியும், பிரம்மாவிற்கு தெரியும், விஷ்ணுவிற்கு தெரியும், எல்லா தேவர்களுக்கும் தெரியும், ஆதார லோகத்துல தெரியும், பாதாள லோகத்துல தெரியும், இந்த பூலகத்திலையும் தெரியும், நீ எவ்வளவு பெரிய பக்தன் சொல்லிட்டு. அது பௌதிக கண்ணோட்டத்தில் மீண்டும் கேட்க நம்ம நினைக்க கூடாது. இப்ப சிறில புரோபாதர்னா சிறில புரோபாதர் சாதாரணமான மனிதர்கள் தெரியாம இருந்திருக்கலாம், சாதாரணமான மனிதர்களை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சாதாரணமான மனிதர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க, மிருகங்கள் மாறி இருக்காங்க, அவங்களுக்கு புரோபாதருடைய புகழை வந்து புரிய முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த கலியுகத்துல கூட உண்மையிலே கற்றறிந்து புலனடக்கம் உள்ள பக்தியுடைய எந்த ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல போய் நீ கேட்டாலும் புரோபாவுடைய புகழ் வந்து எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா தெரியும், தெரியாம இருக்காரு அவர் எவ்வளவு மிகப்பெரியவர் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். காரணம் தன்னுடைய வைஷ்ணவ பக்தியின் மூலமாக, தன்னுடைய கிருஷ்ண பக்தியின் மூலமாக தானும் கிருஷ்ண பக்தனா மாறி அவர் வந்து. ஆனா வைஷ்ணவனுடைய மனோபாவனை அந்த மாதிரி கிடையாது, எனக்கு புகழ் வேணுங்கிற மனோபாவனை எனக்கு கிடையாது. ஆனா இயல்பாகவே வந்து வைஷ்ணவன் வந்து என்ன ஆயிருந்தான், உலகத்திலே போகணும்னா மாறிடுதான். உதாரணமாக மாயாபூர்ல உள்ள வந்து இஸ்கான்ல புரோபாவுடைய சமாதி பக்கத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க மேல வந்து ஆகாயத்துல வந்து நீங்க பாக்கலாம், மிகப்பெரிய பில்டிங், ஆகாயத்துல இருந்து இந்திரன் சந்திரன் பிரம்மா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கங்கையுடைய ஜலத்தை அவர் மேல ஊத்துவாங்க, புஷ்பம் மாறி போடுவாங்க. காரணம் ஒரு வைஷ்ணவன் வந்து இந்த உலகத்துல மட்டும் அவன் புகழ்வாங்கல, ஈரேழு பதினாலு உலகத்துல எல்லா விதமான தேவர்களும் வந்து இவன் தான் உத்தமமான ஆத்மாங்கிறத ஒத்துக்கிறாங்க. காரணம் தன்னால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கிருஷ்ணனுக்காக முழுக்க முழுக்க தன் அர்ப்பணம் செய்யறவங்க ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் பீஷ்மர் மரணமடையக்கூடிய நேரத்துல வந்து ஆகாயத்திலிருந்து என்ன வருது, புஷ்ப மலை வந்து வருது. நம்ம மரணமடையக்கூடிய நேரத்துல அந்த மாதிரி எதுவுமே வராது, தண்ணீர் மலையே வர மாட்டேங்குது, புஷ்ப மலைக்கு எங்க வருது. அதாவது சைதன்ய மகாபிரபு இந்த கேள்வியை அருமையானவர்ல ராமானந்தராயிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்றார், உண்மையான புகழ் அப்படிங்கறது வந்து நீ உண்மையான கிருஷ்ண பக்தனா மாறிக்காங்க, நீ உண்மையிலேயே புகழ் பெற்றவன்கிறார். நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி சிறந்த பக்தராக வந்து மாறுறதுக்கு வந்து, ஆனா நீங்க பயப்படக்கூடாது, சாதாரண முறையில் நம்ம பக்தனாக மாறும்போது சாதாரணமான மக்கள்கிட்ட இருந்து நமக்கு வந்து அவமானம் தான் வரும். மனுஷனா இவன் எல்லாத்தையும் விட்டு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு போறான், வீட்டுல வந்து பக்தி பக்தி நேபம் பகவான் நாமத்தை சொல்லிக்கலாம், டிவி பார்க்க மாட்டேங்கலாம், சினிமா பார்க்க மாட்டேங்கலாம், வெளியில சாப்பிட மாட்டேங்கலாம். அப்ப நீ அவங்க திட்டும் போது நீ யோசிச்சு பார்க்கணும், உண்மையில அவன் நம்ம புகழ்றான்னு நினைக்கணும். காரணம் அவன் மிருகமா இருக்கிறான், மிருகமா இருக்கிறவனுக்கு மிருக சம்பந்தமான விஷயங்கள் தான் தெரியும். அப்ப அவன் திட்டலனாக்க அர்த்தம் நீ மிருகமா இருக்கணும், விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மிருகமா இருக்கிற அவனை திட்டலனாக நீ மிருகமா இருக்கன்னு அர்த்தம், அவன் அவனுக்கு சந்தோஷமா இருக்கான, நீ மிருகத்தனமா இருக்கா அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. நம்ம யாரால புகழப்படணும்னா, நீ பக்தி செய்யறதுனால இஸ்கான தீட்சை வாங்கி பக்தி செய்யறதுனால எந்த பேப்பர்ல உன்னுடைய பேர் வரப்படுறது கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உன்னை புகழ மாட்டான். அதுக்கு மாறாக சாதாரணமான ஆட்களுடைய பேர்லாம் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும். எல்லா கொலைகாரன் கொள்ளைகாரனுடைய பேர் அடிக்கடி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஆனா நமக்கு என்ன சார் புகழ் கிடைக்கும்? செய்தி மாவட்டம் என்ன புகழ் கிடைக்கும்? ஒரு புகழும் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. புகழ் இருக்குது இங்க இல்ல, 7-14 உலகத்திலையும் புகழ் இருக்குது. நீ வந்து உண்மையிலே முக்தி அடைந்து பகவான் உலகத்துக்கு ஆன்மீகமான அந்த ஆகாய விமானத்துல போகக்கூடிய நேரத்துல 7-14 உலகத்தில் உள்ள தேவர்கள் வந்து உன்னை விழுந்து வணங்க போறாங்க. அது வந்து சாஸ்திரங்கள்ல வைஷ்ணவ சுமிரியில வந்து எழுதப்பட்டிருக்கு. எல்லா தேவர்களும் உன்னை வந்து வரவேற்று உன்னை வைகுணத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த உயர்ந்த ஸ்தானத்தை வந்து அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு இந்த விதமான குணங்கள்லாம் வளர்க்கணும். ஆனா இந்த குணங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்போ வளர்க்க முடியும்? எப்போ வந்து கிருஷ்ணருக்கு நீ வந்து சரணாகதி அடைகிறியோ, கிருஷ்ண பக்தியில உன்னை முழுமையான முறையில அர்ப்பணிக்கிறியோ, அப்போ வந்து கிருஷ்ணருடைய கருணையின் மூலமாக இந்த குணங்களை உன்னால வளர்க்க முடியுமே தவிர, மற்றபடி சாதாரணமான கொண்டாடத்துல இந்த குணங்களை வளர்க்க முடியாது. உனக்கு புத்தியும் இருக்காது, அறிவும் இருக்காது, தயையும் இருக்காது, நடக்கமும் இருக்காது. அதுக்கு முக்கியமாக குருவுடைய கருணை தேவை, கிருஷ்ணருடைய தேவை தேவை, கிருஷ்ணர்டையும் குருனையும் சரணாகதி அடைப்பே தேவை. புரோபார் மீண்டும் அழுகிறார், இந்த எல்லா விதமான குணங்கள் இல்லைனாலும் ஒரே ஒரு குணம் மட்டும் இருந்தா போதுங்கிறார். கிருஷ்ணர்ட நீ சரணாகதி அடைப்பிடி குணம் இருந்தா போதுங்கிறார். காரணம் அந்த குணத்தை ஆதாரமாக வைத்து இந்த எல்லா விதமான குணங்கள் என்ன பண்ணும்? சாரணம் அந்த உயர்ந்த குணத்தை வளர்ப்போம்.